தங்களது கையை குறித்து யசோதையின் இடத்திலே ஆட்சியர்கள் எல்லாம் முறையிட்டு சொல்கிறார்களாம், இப்படி படுத்துறாண்டி பாரு இந்த கண்ணன், நீயும் அவனை கண்டிக்க மாட்டேங்கிற, நந்தகோபனும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான், இவன் நாளே எங்களுடைய வாழ்க்கையே எங்கேயா போயிட்டு.
பிரிட்ஜ்ல எழுதி இருக்கணும் அப்படின்னு இருக்கடா உங்க திருவள்ள முடிய ஆரம்பிச்சுக்கலாம்.
வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத் போதம் தத்பாத யுக்மதரதீரோகபிருங்கராஜன் த்ரையந்த யுக்மகிருத பூரி பரிஸ்ரமந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் ப்ரபத்யே. என்னுயிரு தந்தளித்த வரை சரணம் புக்கு யானடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் பெரும் போதூர் வந்த வள்ளல் பிரிய நம்பி ஆள வந்தார் உனக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனாசன் என்ன முதத் திருமாள் என் இவரை முன்னிட்டு பெறுவான் திருவடிகள் அடைகின்றேனே. சமஸ்த ஜனநீம் வந்தே சைதன்ய தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீநிவாசஸ்ய கருணாமிவரூபிணீம் கமவ்யனவதிம் வந்தே கருணாவருணாலயம் வருஷசீலதடஸ்தானாம் ஸ்வயம் யக்திமுபாகதும் திஷந்து மே தேவ ததாத்வதீயாதயாதரங்கானுஜரா கடாக்ஷா ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஹிதகாமதேனும். ஸ்ரீரங்கேஷபதே சமர்பிதபரம் ஸ்ருத்யந்த ராமானுஜ ஸ்ரீயோகீந்திர குருத்தமேன யமின ஸ்ருத்யந்த வித்யாத்மனா பிராப்தஸ்ருத்யவதம் சயுக்மஹ்ருதயம் ஸ்ரீவாச ராமானுஜாத் ஸ்ரீ ஸ்ரீவாச முனீந்திர தேசிகமணிம் ஸ்ரேயோநிதிம் சம்ஸ்ரயே. பகவானை போலவே ஆச்சாரியாருடைய பிரபாவம் ரொம்ப பவித்திரமானது. பகவத் கதைகளை கேட்டால் எப்படி ஆத்மசுத்தியும் பகவத்பக்தியும் விசேஷமான நன்மைகளும் ஏற்படுகிறதோ அதே போல ஆச்சாரியாளுடைய திவ்ய பிரபாவத்தை கேட்டால் ஆத்மசுத்தியும் நல்ல நன்மைகளும் ஏற்படுகிறது. ஆச்சாரியாளை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். குரும் பிரகாசியேது தீமான் என்று சாஸ்திரத்தை அனுசரித்து சுவாமி தேசிகனும் எடுத்து காட்டியிருக்கார். குரும் பிரகாசியேது தீமான் நல்ல அறிவுள்ளவனாயிருந்தால் தன்னுடைய ஆச்சாரியாளுடைய பிரபாவத்தை உலகத்தில் வெளிப்படுத்தி கொண்டிருப்பான். ஏன்னா அத்தால பல நன்மைகள் ஏற்படும். தனக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் தன்னுடைய வம்சத்தாருக்கும் பல நன்மைகள் ஏற்படும். அதனாலே பல நன்மைகளுக்கு மூலமாக இருக்கக்கூடியது ஆச்சாரியாளுடைய பிரபாவத்தை வெளிப்படுத்துவது. ஆபகவத்த ஸ்மிருதிதாம் அனகாம் ஆச்சாரிய சந்ததியும் வந்தே என்று சுவாமி தேசிகன் இரகசிய திரைசாரத்திலே காட்டினார் போலே நம்முடைய ஆச்சாரியாளுடையதான பரம்பரையை நம் ஆச்சாரியன் தொடங்கி பகவானளவும் யார் யார் இன்னார் இன்னார் இன்ன பிரபாவத்தோடு எழுந்தருளிருந்தார்கள் இன்ன சரித்திரம் இன்ன கிரந்தம் செய்தருளினார்கள் என்றெல்லாம் தெரிந்து கொண்டிருப்பதும் அதையே பேசிக்கொண்டிருப்பதும் அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதும் பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது. நம்மை சேர்ந்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தையும் நம்மை சேர்ந்தவர்களுக்கு ஆச்சாரிய பக்தியையும் அதனாலே ஆத்மாவுக்கு நல்ல மார்க்கத்தையும் காட்டித்தரக்கூடியது ஆச்சாரியாருடைய திவ்ய பிரபாவத்தை தெரிந்து கொள்வது. அந்த ரீதியிலே நாம் எம்பெருமான் தொடக்கமாக ஆச்சாரிய பரம்பரையை அனுசந்தானம் பண்ணி கொண்டு வரும்போது சென்ற வாரம் ரொம்ப பெரிய மகாத்மாவாய் மகாபிரபாவத்தோடே பல காலங்களுக்கு முன்னால் எத்தனை உயர்ந்த மகர்ஷிகள் எழுந்திருந்தார்களோ அந்த மகர்ஷிகளுக்கும் மேலான பிரபாவத்தோடே பரிசுத்த ஆத்மாவாய் எழுந்தருளியிருந்து தன்னுடைய திவ்ய தேஜஸினாலும் உயர்ந்த ஞானத்தினாலும் தெய்வமே நடமாடுவது என்று சொல்லும்படியாக சாட்சாத் பகவானே நடமாடுகிறான் என்று சொல்லும்படியாக எழுந்தருளியிருந்த ஸ்ரீமத் பெரியாண்டவனுடைய திவ்ய வைபவத்தை சென்ற வாரம் கொஞ்சம் ஆரம்பித்து கேட்டோம். பெரியாண்டவன் நம்முடைய ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தினுடைய முக்கியமான பிரதான ஆச்சாரியர். ஆண்டவன் என்ற திருநாமம் வழுத்தூர் ஆண்டவன் தொடங்கி வந்தது. உடையவரை உடையவரைக்கு உடையவர் என்ற திருநாமம் போலே, வேதாந்த தேசிகருக்கு வேதாந்த ஆச்சாரியர் வேதாந்த தேசிகர் என்ற திருநாமம் போலே, ஸ்ரீ ரங்கநாதன் அருளினதான ஒரு திருவாக்கு வேதாந்த ராமானுஜ சுவாமியை, ஸ்ரீரங்கம் சுவாமியை, வழுத்தூர் சுவாமியை ஆண்டவன் என்று அருளி செய்தது. அது தொடங்கி ஆண்டவன் சம்பிரதாயம் என்று அவருடைய சிஷியர்களுக்கு பெயர் வந்தாலும், ஸ்ரீமத் பெரியாண்டவனுடையதான சிஷிய பரம்பரைக்கு தான் ஆண்டவன் என்ற சம்பிரதாயம் நிலைத்திருக்கிறது. வழுத்தூர் ஆண்டவனுடைய சிஷியர்கள் தமிழ்நாட்டில் எங்கும் பறந்திருந்தாலும், அதிலே பிரதானமான பல கிளைகள் இருந்தாலும் கூட, வழுத்தூர் ஆண்டவனிடத்திலே அன்வயிச்ச, திருத்துறைப்பூண்டி ஆண்டவனிடத்திலே அன்வயிச்ச ஸ்ரீமத் பெரியாண்டவன் சம்பிரதாயத்துக்கு தான் ஆண்டவன் சம்பிரதாயம் என்றுதான ஒரு பெரிய பிரசித்தி ஏற்பட்டிருக்கிறது. ஆண்டவன் சர்வேஸ்வரன் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவன் என்றதான பெரிய ஒரு மகத்தான நாமத்தை கொண்டிருக்கிறது நம்முடைய ஆண்டவன் ஆசிரம பரம்பரை. பெரியாண்டவனுடைய திவ்ய வைபவத்தை சென்ற வாரம் கேட்டோம். பெரியாண்டவன் அவதாரத்திலே சீனிவாச ராகவாச்சாரியார் என்ற திருநாமம் அவருக்கு. 1801 வருஷம் அவதரிச்சார். மாசி புஷ்யம் அவதாரம். அவதாரத்திலிருந்தே இவர் பெரிய ஆச்சாரியராக வரக்கூடியவர் என்று எல்லாரும் நினைத்து கொள்ளும்படிக்கு அந்த சுவாமியினுடைய ஆத்மகுணமும் வைராக்கியமும் பகவானிடத்திலே ஈடுபாடும் ரொம்ப மேதாவியான புத்திசாலித்தனமும் எல்லாவற்றுக்கும் மேலே அவருடைய சிரசில் ஒரு சிரச்சக்கரம் இருந்ததை பார்த்து ஒரு அடையாளம். சாமுத்ரிகா லக்ஷணம் தெரிஞ்சவர்கள் இவர் பெரிய சக்கரவர்த்தியாக வருவார், ஆச்சாரிய சக்கரவர்த்தியாக வருவதற்கு உண்டான அறிகுறிகள் உண்டு, இவராலே விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் ஒரு மகத்தான பெருமையை பெறப்போகிறது என்று சொல்லி வந்தார்கள். பெரியாண்டவன் போன்ற மகான்களால அவர்களால்தான் சம்பிரதாயத்துக்கு ரொம்ப மகத்தான பெருமை. அப்பேற்பட்ட மகான்கள் அவாள் காப்பாற்றினது, அவாள் காட்டி கொடுத்தது, அவளுடைய சம்பிரதாயம் என்று உலகம் கொண்டாடும்படியாக இருக்கிறது என்று. அப்பேற்பட்ட பெரிய ஆச்சாரிய சக்கரவர்த்தியாக வரப்போகிறார் என்று முன்னமே சூச்சகமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். சுவாமியும் சிறு வயதிலேயே வேதாத்தியனத்தை முடிச்சுண்டு சம்ஸ்கிருதத்தை நல்லா அபியசிச்சுண்டு, காவிய நாடகங்கள் பரியந்தமாக சம்ஸ்கிருத அபியாசத்தை முடிச்சுண்டு, இதெல்லாம் தன்னுடைய திருத்தகப்பனாரிடத்துல முடிச்சுண்டு, இவருடைய சமாஸ்ரீன ஆச்சாரியர் என்றால் இவாளுடைய பெரியவாளிடத்திலேயே சாமா பெரியப்பன் என்ற சுவாமியினிடத்துல சமாஸ்ரீனம் செய்து கொண்டார். சமாஸ்ரீனம் பரநியாசம் எல்லாம் இந்த பாரத தேசம் பூராவும் நம்மால் ஒருவராலேயே செய்து வைக்க முடியாது என்றது ஸ்ரீபாஷ்யகாரனுடையதான திருவுள்ளம். அதனாலே ஸ்ரீபாஷ்யகாரர் நல்ல மகான்களாய் அனுஷ்டானபரர்களாய் இந்த ஆத்மகுணத்தோடு இருக்கக்கூடியவர்களாக வேதாத்தியனத்தில் ஸ்ரோத்ரியர்களான மகான்கள் 74 பேரை சிம்ஹாசனாதிபதிகளாக நியமித்தார் என்று அவருடைய பாஷிகார் வைபவத்தை பார்க்கும்போது பார்த்தோம். இந்த 74 பேருக்கும் ஆச்சாரிய புருஷால் என்றதான ஒரு பெரிய கீர்த்தி இருந்தது. பாஷிகாரர் ஆச்சாரிய புருஷாலை நியமித்த போது இந்த ஆச்சாரிய புருஷாருடைய வம்சத்தார் தான் மீண்டும் அடுத்தடுத்து ஆச்சாரியர்களாக வர வேண்டும் என்று சொல்லி வைக்கவில்லை. ஏனால் பிற்காலத்தில் வம்சத்தாருக்கு என்ன யோகியதை இருக்கும் என்றெல்லாம் எதையும் நிர்ணயம் பண்ண முடியாது. வம்சம் மாத்திரமே ஆச்சாரியாளாவதற்கு ஒரு அதிகாரம் ஆகிவிட முடியாது. ஆதிகாலம் தொடங்கிய மகான்களாய் இருந்தால் அந்த மகாத்மாக்கள் தான் ஆச்சாரியர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். அந்த ரீதியிலே பாஷ்யகாரனும் ஆச்சாரிய புருஷர்கள் என்று வம்சத்தை ஏற்படுத்தல, ஆச்சாரிய புருஷர்களை தான் ஏற்படுத்தினார். ஆனால் அது பிற்காலத்தில் ஒரு தப்பான அபிப்பிராயம், அது பல காரணங்களினாலே வந்துடுத்து. ஆச்சாரிய புருஷாருடைய வம்சத்திலே வந்தவாதான் ஆச்சாரியாளா இருக்கணும் என்று, அப்படி அவா அந்த பரம்பரையைச் சேர்ந்தவா எப்பொழுதும் தாங்களே ஆச்சாரியர்கள் என்று நினைத்து கொண்டிருக்க வேணும். ஏற்கனவே தங்களிடத்திலே வந்து ஆசிரயிச்சவர்கள் தங்களிடத்திலேயே தான் வந்து அன்வைக்க வேணும் என்றெல்லாம் ஒரு விதமான கட்டுக்கோப்பான ஒரு நிர்பந்தத்தை இதுக்கு சங்கேதம் என்று பெயர். பொதுவாக தேசிகம் சாதிக்கும் போது சங்கேதம் என்று சொல்லுவார். சங்கேத பீதி ரஹிதா சதுர்ணேஸ்வசக்தா என்று இப்படியான எந்த விதமான கட்டுப்பாடு வைத்து கொள்ளக்கூடாது. மகிமை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஞான பக்தி வைராக்கியங்கள் உள்ளதா என்று பார்க்க வேண்டும். தன்னுடைய மனதுக்கு இட்டமாக இருக்கிறாரா, நமக்கு விசுவாசம் வருகிறதா, நமக்கு அவரிடத்திலே ஒரு தெய்வ நம்பிக்கை வருதா என்று அதுதான் ஆச்சாரியாரிடத்திலே அன்வைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கணும். இதை எத்தனையோ மகான்கள் உணர்ந்திருந்தார்கள். ஆனால் சில பேர் இன்றளவும் கூட அடம் பிடிக்கிறது உண்டு. நாங்கள் ஆச்சாரிய புருஷாள் என்று, ஆச்சாரிய புருஷாள் என்றால் பாஷ்யக்காரர் இவர்களை இன்றைக்கு அன்றைக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, இன்றைக்கு இப்படி 2012 இவர் தான் ஆச்சாரிய புருஷராக இருக்கணும்னு பாஷ்யக்காரர் ஒன்றும் நியமிக்கல. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, தங்களுடைய ஆச்சாரிய புருஷ அபிமானத்தை விட்டுட்டு நமக்கு வேண்டியது ஆத்மோஜீவனம் தான், நமக்கு வேண்டியது நல்ல ஆச்சாரியர் தான், நமக்கு வேண்டியது ஆச்சாரியாரிடத்திலே நல்ல ஞானம்தான். நம்ம பெரியவாள் அவா என்ன சொல்றாளோ அது போல, நம்ம பெரியவர்களே நம்ம காட்டிலும் நல்ல ஆச்சாரியர் நல்ல விசேஷஜனாயிருந்தால் அவரிடத்திலே ஆசிரயிச்சு காட்டியிருந்தால் அவளிடத்திலே போய் ஆசிரயிக்கிறது வழக்கம். அப்படித்தான் சுவாமி தேசிகனுமே கூட அப்புள்ளாரிடத்திலே ஆசிரயிச்சார். சுவாமி தேசிகனுமே ஆச்சாரிய புருஷர் தான், அனந்த சூரியனுடைய தனையர். பாஷ்யக்காரனை வச்சு அனந்த சூரி, அவருக்கு பேரன் ஒரு அனந்த சூரி, அவருடைய குமாரர் சுவாமி தேசிகன். அவர் ஆசிரயிச்சது கிடாம்பி வம்சத்திலே இன்னொரு ஆச்சாரிய புருஷரான அப்புள்ளாரிடத்திலே. மாமான்ற உறவை கொண்டு ஆசிரயிச்சாருன்னு நினைக்க கூடாது. ஆச்சாரிய புருஷால் தங்களுடைய வம்சத்துல தான் ஆசிரயிக்கணும் என்ற நிர்பந்தம் இருந்தா மாமாவிடம் கூட போய் ஆசிரயிப்பாளோ? அப்படியேதான் இருக்கட்டும். கிடாம்பிய புள்ளார் நடாதுரம்மாளிடத்திலே காலக்ஷேபாதிகளை பண்ணி ஆசிரயிச்சாரே, அவரே பெரிய ஆச்சாரிய புருஷன் தானே. அவரே நடாதுரம்மாளத்திலே போய் ஆசிரயிச்சார். நடாதுரம்மாள் தான் பெரிய ஆச்சாரிய புருஷ வம்சமாச்சே, அவர் ஏன் எங்களாழ்வானிடத்திலே போய் விஷ்ணு சித்திரத்திலே போய் ஆசிரயிச்சார்? அங்க எங்களாழ்வானன் தான் பெரிய ஆச்சாரிய வம்சத்தை சேர்ந்தவர், அவர் ஏன் பிள்ளானிடத்திலேயே போய் ஆசிரயிச்சார்? இதுல இருந்து என்ன தெரிகிறது? பாஷ்யக்காரரை ஒட்டி அடுத்த 5 தலைமுறையிலேயே நம்ம ஆச்சாரியாளுடைய பரம்பரையிலே யாரும் ஆச்சாரிய புருஷ அபிமானத்தை கர்வத்தை கொண்டு இருக்கவில்லை. ஆச்சாரிய புருஷ வம்சம்தான் ஆச்சாரியாளாகணும்னு பாஷ்யக்காரருடைய சட்டம் இல்லைன்றது இதனாலேயே தெரிகிறது. இவ்வளவும் போக வடக்கு திருவீதி பிள்ளை அவர் தென்னாச்சாரியாளுக்கெல்லாம் இன்னைக்கு பிரதானமான ஆச்சாரியராக இருக்கக்கூடியவர் அவராலும் தான், அவர் தான் எழுதினார் ஈடு. அவருமே கூட ஸ்ரீபாஷ்யத்தை கீதா பாஷ்யத்தை காலக்ஷேபம் பண்ணுவதற்கு நடாதூர மாநிலத்திலே வந்து தான் ஆசிரயிச்சிருக்கார். அதனால ஏதோ ஆச்சாரிய புருஷ அபிமானம், அதனாலே வரக்கூடிய கர்வம், அதனாலே வரக்கூடிய சண்டை சச்சரவுகள் எதுவும் அக்காலத்திலே யாரும் இஷ்டப்படலை அப்படி ஒரு அபிப்பிராயம் கிடையாது. அதனால தான் பல ஆச்சாரிய வம்சங்கள் இன்னும் கூட அவர் தங்க அபிமானத்தெல்லாம் விட்டுட்டு வேறொருடத்திலே ஆசிரயிச்சிருக்கா. நல்ல ஆச்சாரியால் வேணும் என்றுதான் நினைச்சாலே ஒழி ஆச்சாரிய புருஷ அபிமானம் இருக்கு நினைக்கணும்னு நினைக்கல. ஆச்சாரிய புருஷால் ஆச்சாரிய புருஷாளுக்கு உண்டானதான யோக்கியதையோடு இருந்தால் ரொம்ப விசேஷம். அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது. ஆனா அதுக்கு உண்டான எந்த யோக்கியதையும் இல்லாம பெருமையை மாத்திரம் நினைச்சுண்டு நாங்கள் எங்க பெரியவாளிடத்துலதான் ஆசிரியப்போம், யோகியதையே இல்லைன்னாலும் எங்கள் பரிவாரிடத்துல தான் நாங்கள் ஆசிரியப்போம் என்று நினச்சிட்டு இருக்கிறது, நம்ம நாமே ஆத்மாவை ஏமாத்திக்கிறதுன்றது இது. பல பெரியவாள் இப்படி ஆச்சாரிய புருஷாபிமானத்தை விட்டுட்டு வேற ஆச்சாரியாளிடத்துல ஆசிரயிச்சதுனாலேயே தெரிகிறது. இதெல்லாம் இப்போ எதுக்கு சொல்கிறேன்? நம்ம ஸ்ரீமத் பெரியாண்டவன் அவதரித்த போதே மகாத்மாவாய் அவதரித்த மகான் அவளிடத்துல வாத்துல இப்போ சுவாமி அவா பெரியவாளிடத்திலே சமாசீனம் பண்ணிக்கிறார் அம்மா பெரியப்பன் என்றவரிடத்துல. அதுலேயே இந்த ஆச்சாரிய புருஷாளிடத்திலேயே ஒரு சின்ன வித்தியாசம். அனுஷ்டானத்தில் சமாசீனம் செய்து கொள்வதாயிருந்தால் நம்முடைய பரம்பரையிலே நம்ம பெரியவாள் நமக்கு ஏற்கனவே ஆச்சாரியாளா இருக்கிறவாரிடத்திலே செய்து கொண்டாலும் பரநியாசம் செய்து கொள்ளும் போது சமாசிரயணம் என்பது ஸ்ரீ வைஷ்ணவனாகிற யோகியத்தை தருவது. ஸ்ரீ வைஷ்ணவனாய் நம்ம திருமந்திரத்தை திருவஷ்டாட்சரத்தை துவயத்தை ஜபிக்கிறதுக்கு உண்டானதான யோகியத்தையே தருது. நமக்கு வைதிக காரியங்களிலேயே லௌகிக காரியங்களையும் ஒரு வைஷ்ணவன் என்கிறதான ஒரு தகுதியை தருது. ஆனால் சமாசிரயணத்தினாலே சாட்சாத்து மோட்சம் இந்த ஜென்மத்திலேயே மோட்சம் என்றெல்லாம் சாஸ்திரம் எங்கேயும் சொல்லலை. பரநியாசத்தினால தான் மோக்ஷம், இந்த ஜென்மத்திலேயே மோக்ஷம், யாருக்கும் மோக்ஷம், எந்த வயசிலும் பரநியாசத்தை செய்து கொள்ளலாம் என்று. அதனால பரநியாசத்தை செய்யும் போது இன்னும் ஜாகிரதையாக நமக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக ரொம்ப விசுவாசத்தோட எந்த ஆச்சாரியருடைய ஞானம் அனுஷ்டானம் வைராகியம் எல்லாம் நிச்சயமாக நமக்கு ஆத்மாவை காப்பாற்றி தருமோ அந்த ஆச்சாரியாளிடத்திலே சென்று சமாசிரயணம் ஒரு ஆச்சாரியரிடா இருந்தாலும் பரநியாசம் என்று பார்க்கச்சே ரொம்ப உத்தமமான ஆச்சாரியரிடத்திலே சென்று செய்து கொள்வது என்றதான வழக்கம். அந்த ரீதியில் சுவாமி தம்முடைய பெரியவர்கள் ஆச்சாரிய புருஷால் நல்ல வசந்தவாளா இருந்தவாள் சமாசிரயணம் செய்து கொண்டார். சாமா பெரியப்பன் சுவாமி என்றவரிடத்திலே சமாசிரயணம் செய்து கொண்டார். ஆனால் பரநியாசத்தை செய்து கொள்வதற்காக பின்னால் வழுத்தூராண்டவரிடத்திலே போய் ஸ்ரீரங்கம் போய் செய்து கொள்ளப் போகிறார். இந்த சூக்ஷ்மத்தெல்லாம் ஆராய்ஞ்சி பார்த்தா பல விஷயங்கள் இன்றைக்கு நம்மிடத்துல இருக்கக்கூடிய பல அஜ்ஞானங்கள்லாம் தெளிவாக தெரியும். இந்த அஜ்ஞானம் தேவையில்லைன்னு தெரியும். சுவாமி தம்முடைய பெரியவர்களிடத்தே சமாசிரயணம் செய்து கொண்டு மேற்கொண்டு காலக்ஷேபாதிகள் எல்லாம் யாரிடத்திலே செய்வது என்று யோசித்து வரும் அளவிலே அப்பொழுது அவருக்கு சுவாமிக்கு 14 திருநக்ஷத்திரம். 14 திருநக்ஷத்திரத்தில் ஏதோ ஒரு ஆச்சரியமான ஒரு தெய்வ சக்தின்னு தான் சொல்லணும். யாரிடத்திலே வரண்யாசம் செய்து கொள்ளலாம் என்று பார்த்தால் சுவாமிக்கு வழுத்தூர் ஆண்டவரிடத்திலே போய் செய்து கொள்ளலாம் என்று தோணித்து. அந்த காலத்தில் ஸ்ரீரங்கமும் காஞ்சிபுரமே ரொம்ப தூரம், ஏன்னா நடந்து போகணும், பல நாள் நடந்து போகணும். அது நடந்து போவது என்றால் நடந்து போவதற்கு வேண்டிய ஆகார வசதிகள்லாம் செஞ்சுக்கணும். அதனால பொதுவாக காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கம் போகிறதுனாலே ரொம்ப தூரம். யார் உயர்ந்த ஆச்சாரியர் என்று பார்த்தபோது சுவாமிக்கு அழுத்தூர் ஆண்டவன் தான் நமக்கு உயர்ந்த ஆச்சாரியராய் நம்ம ஆத்மாவை ரட்சிக்கக்கூடிய மகான் என்று திருவுள்ளத்திலே பட்டது சுவாமிக்கு. ஏன் இப்படிப்பட்டது என்றதையும் யோசிக்கணும். எல்லாவற்றுக்கும் முக்கிய காரணம் நவனியே சொன்னேன், திருக்குழந்த தேசிகன். அவர் திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணணுன்ற ஆசையினாலே பல க்ஷேத்திரங்கள் எழுந்துள்ளினது. அதுதான் முனித்ரிய சம்பிரதாயத்தை ஸ்தாபித்த ஒரு திக் விஜயம் ஆச்சுது. திருக்குழந்த தேசிகன் காஞ்சிபுரத்துக்கு எழுந்துள்ள தேவபெருமாள் மங்களாசாசனம் செய்யணும்ன்ற ஆசையினாலே அங்கே காஞ்சிபுரத்திலே சில காலம் எழுந்துருளியிருந்து தூப்பல் தேசிகனையும் மங்களாசாசனம் செய்து சில காலம் எழுந்துருள் இருந்தபோது இவர் அப்புற தேசிகன் போலே எழுந்துருள் இருக்காரே, தேசிகன் எப்படி எழுந்துருள் இருந்தார் என்று காஞ்சிபுரத்திலே பேச்சு உண்டோ இல்லையோ, அப்படியாக்கும் தேசிகன் எழுந்துருள் இருந்தார், அப்படி எழுந்துருள். அதே போல இன்னொரு சுவாமியை பார்க்கறது என்றால் அது திருக்குண தேசிகனிடத்தெல்லாம் பார்க்கும்படியாக இருந்தது. அதனால் திருக்குளம் தேசிகனிடத்திலே நிறைய காஞ்சிபுரத்தை சேர்ந்த தொண்ட மண்டலத்து மகான்கள் நிறைய பேர் ஆசிரயிச்சா. அப்படி ஆசிரயிச்சவாளுடைய சிஷ்ய பரம்பரையை சேர்ந்ததாதான் இதோ இந்த சுவாமி. திருக்குளம் தேசிகன் ஆசிரயிச்சா, திருக்குளம் தேசிகன் ஆசிரயிச்சவாளுடைய குமாரர் தான் இந்த சுவாமி. அதனால் சுவாமிக்கு யாரிடத்திலே போயா இப்போது ஆசிரயிக்கலாம்னு தோணா திருக்குளம் தேசிகன் திருநாட்டுக்கு வள்ளிட்டார். அவருடைய சிஷ்யர் என்று பல மகான்கள் இருக்கா, ஆனால் இருந்தாலும் வழுத்தூர் ஆண்டவன் என்ற இந்த சுவாமி ஸ்ரீரங்கம் சுவாமின்னு தான் பெயர் அப்போ அவருக்கு. அந்த ஸ்ரீரங்கம் சுவாமியை போய் ஆசிரயிச்சா விசேஷம். ஸ்ரீரங்கம் சுவாமி எப்படியாக்கும் ஒரு சந்நியாசி என்றால் எப்படி இருப்பார் என்று ரிஷிகள் சாஸ்திரத்தில் எழுதி வச்சிருக்காளோ. தனக்கு என்று ஒரு வஸ்துவும் இல்லாமே, தனக்கு என்று ஒரு இருப்பிடமும் கூட இல்லாமே, தனக்கு என்று ஒரு அபிமானமும் இல்லாமே எப்படியாக்கும் ஒரு தன்னுடைய பெருமையை கொஞ்சமும் வெளிப்படுத்திக்கணும்னு கூட என்ன எண்ணமும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தை விட்டு, இந்த சரீரமானது, இந்த ஆத்மாவானது இந்த பிரபஞ்சத்தை விட்டு புறப்பட போகிறது, எம்பெருமானுடையதான நித்திய சூரியர்களுடைய லோகத்துக்கு போக போகிறது, இருந்த நாளிலே ஒரு இடத்திலே நாம் இருக்கோம் என்று கூட ஒருவருக்கும் காட்டிக்கொள்ள வேணாம். இதை விட்டு போக போகிற இந்த லோகத்தோடைய நமக்கு என்ன பேச்சு வேண்டியிருக்கு என்று அந்த அளவில் இது விட்டு ஒழிக்க போகிறதான உலகம் இது. இத்தோடைய ஒரு தொடர்பும் நமக்கு நினைப்பலும் வேண்டாம், உடலாலும் வேண்டாம் என்று அப்படி இருப்பாளே, அப்பேற்பட்ட சன்னியாசிகளைத்தான் அது ரிஷிகள்லாம் சொல்லி வச்சிருக்கா. சன்னியாச ஆசிரமத்தினுடைய உயர்ந்த பாவமா சொல்லியிருக்கா, பரமஹம்சரால்னு சொல்லியிருக்கா, ஒட்டுதலே இல்லாதவா. எங்கதான் வசிப்பாவா, வசிக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுக்க மாட்டா, ஒரு இடத்துல இருக்கான்னு கூட தேடி பிடிக்க முடியாது. இன்னைக்கு இருப்பா, நாளைக்கு வேற இடத்துக்கு போயிடுவா. அப்படி அப்படியாக ஒரு சர்வ பரித்தியாகம் பண்ணியிருக்கக்கூடிய மகான் ஒருத்தர் உண்டு. அவர் வழுத்தூர் ஆண்டவன். திருக்குடன் தேசிகனுடைய சர்வ ஞானமும் அப்படியே பிரதிஷ்டையான போலே திருக்குடன் தேசிகனே பூர்ணமாக அனுகிரகிச்சு பெரிய ஆச்சாரியராக, அவர் யாரையும் சிஷ்யராக வரணும்னு தான் சேர்த்துக்கல, அவரை தேடி சிஷ்யாள் போனான். காஞ்சிபுரத்திலிருந்து இந்த குழந்தை 14 வயசு குழந்தை ஸ்ரீனிவாச ராகவன், அப்போதான் சாமவேதாத்தியனம் முடிஞ்சிருக்கு, பெரியவாளிடத்திலே பஞ்சசம்ஸ்காரம் ஆயிருக்கு, இன்னும் மேற்கொண்டு கிரந்த காலக்ஷேபங்கள்லாம் பண்ணணும், அருளி செயல் ஆயிருக்கு, சம்ஸ்கிருதம் என்ன கத்துன்ருக்கு இந்த குழந்தை, வேதாத்தியனம் யதாக்கிரமம் ஆயிருக்கு, நல்ல மேதாவி, நல்ல அனுஷ்டாதா, இதுலேயுமே பற்றில்லாதான மகாத்மாவா இருந்த இந்த குழந்தை 14 வயசுல திடீர்னு அப்பா கிட்ட, அப்பா பரநியாசம் பண்ணிக்கணும், ஆத்மசமர்ப்பணம் பண்ணிக்கணும்னு நம்ம பெரியவா சொல்றாளே, எல்லாரும் அவாத்துல பரநியாசம் ஆயிடுதுன்னு சொல்றா, இவாத்துல பரநியாசம் ஆயிடுதுன்னு சொல்றா, நமக்கு யாருப்பா பரநியாசம் பண்ணி வைப்பா என்று அப்பா அவரிடத்துல கேட்கிறார். அப்பா சொல்றாருப்பா, நமக்கு ஆச்சாரியன் திருக்குடந்த தேசிகன், திருக்குடந்த தேசிகன் இந்த பக்கம்லாம் எழுந்தருள் இருந்து நிறைய மகான்களுக்கு ஆச்சாரியராய் பரநியாசம் பண்ணி வச்சார், நமக்கும் அவர் தான், ஆனால் அவர் இப்போ இல்லைப்பா, அதனால அவருடைய அடுத்த ஆச்சாரிய ஸ்தானத்திலே இருக்கிறவர்கள பெரியவா இப்போ வழுத்தூராண்டவன் தான். அப்படியா, எங்கே இருக்கார்ப்பா அவர்? வழுத்தூராண்டவன் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். ஸ்ரீரங்கத்தில் எங்கப்பா இருப்பார், எங்கே இருப்பார்னு சொல்ல முடியாதுப்பா, ஸ்ரீரங்கத்திலே காவேரி கரையோரமாக, கொள்ளிட கரையோரமாக எங்காவது அங்கே சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பார், எங்காவது மரத்தடியிலே இருப்பார். சரிப்பா, நான் போய் பரநியாசம் பண்ணிட்டு வரேன். ரொம்ப ஆச்சரியம், ஒரு சின்ன குழந்தை ஆத்மஸ்ரத்தை ஏற்பட்டு, ஆச்சாரிய ஸ்ரத்தை ஏற்பட்டு பரநியாசம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு, அதுவும் 14 வயசுல, அதுவும் அக்கம் பக்கத்துல இல்லை ஆச்சாரியர், ஆச்சாரியர் எங்கோ ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். அப்பா சொல்லி பார்த்தார், ஆகட்டும்டா குழந்தை, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் பார்த்துக்கலாம்னு. இல்லைப்பா, இப்போவே பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்கு. அந்த அப்பா அவனுடைய திருத்தகப்பனாருடைய அந்த நல்ல குணத்தை எவ்வளவு பாராட்டணும். அந்த குழந்தை போயிடு வரேன்னு பிடிவாதம் அடிக்கிறான், நீ போய் வாப்பா, நன்னா போய் வா. ஆத்மாவுக்கு ஆச்சாரியன்தான் எல்லாம், மாதாவாயும் பிதாவாயும் தெய்வமாயும் இருந்து செய்யக்கூடியதான எத்தனை நன்மைகள் உண்டோ அத்தனை நன்மைகளையும் ஒரு ஆச்சாரியருடைய சம்பந்தமே ஏற்படுத்தும். அதனாலே அப்பா நான் தான் உன்னை வச்சு காப்பாற்றி, இல்லை அம்மா நான் தான் ஒன்று வச்சு காப்பாற்றி, இல்லைன்னா உறவுக்காரால் தான் இந்த குழந்தைய வச்சு காப்பாற்றி என்று இப்படி காப்பாற்றி காப்பாற்றி என்னெல்லாம் செஞ்சு கொடுப்பாளோ அதை காட்டிலும் ஆச்சாரிய சம்பந்தமானது, ஆச்சாரியாருடைய ஆசிரயணமானது தானே செய்து கொடுக்கும். நமக்கு அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, நாம் தான் செய்துகிறோம் அப்படிங்கிற பிரமம் உண்டு, அதுதான் தப்பு. அது குழந்தைய, அந்த குழந்தை நான் ஆச்சாரியாளிடத்திலே போய் பரநியாசம் பண்ணிக்கிறேன் என்று குழந்தை கேட்கறது, அவ அப்பா சந்தோஷமா அனுப்பிச்சு வச்சார். பாகவதத்திலே சொல்லுவார், மகர்ஷி சுகபிரம்ம ரிஷி சொல்லும் போது, குரு நதஸ்யாது ஜனனி நதாஸ்யாது பிதா நதஸ்யாது தெய்வம் நதஸ்யாது என்று. யாருக்கு நல்ல ஆச்சாரியனை காட்டித்தர தெரியலையோ, அந்த ஆச்சாரியனை காட்டித்தராத அம்மாவோ அப்பாவோ, உண்மையிலே அப்பா கிடையாது அம்மா கிடையாதுன்றது. ஜனனீன சாசியாது பிதான சசியாது பந்துர்ன சசியாது. ஆச்சாரியனை காட்டித்தர தெரியாத பந்து பந்து இல்லை, அப்பா அப்பா இல்லை, அம்மா அம்மா இல்லை. யார் அவா அப்படின்னா, அவா மகா கொலகாராவா அப்படி சொல்லலாமா சுவாமின்னா? பின்ன ஒரு ஜீவாத்மாவை அந்நியாயமா யமன் வாயிலே போய் விழும்படியா பண்ணி வைக்கிறதுக்காக, அதுக்காக அவனுக்கு ஒரு படிப்பு, அதுக்காக ஒரு அந்தஸ்து, அதுக்காக ஒரு சமுதாயத்திலே ஒரு கர்வமா டாம்பீகமான ஒரு வாழ்க்கையை வாழ வச்சுட்டு, இந்த குழந்தை ஒரு ஆச்சாரியனுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியாம ஆச்சாரியனை மறைச்சுட்டு ஆச்சாரியனை காட்டி கொடுக்காம அவள்லாம் இந்த ஆத்மாவை வீணடிச்சான்னா, அவள்லாம் பின்ன வேற என்ன கோஷ்டில சேர்ந்தவா? அவள்லாம் யமலோகத்துக்கு குழந்தைய அனுப்புற கொலகார பாவிகள். யார் ஆச்சாரியால காட்டி கொடுக்கிறாளோ அந்த அம்மாவும் அந்த அப்பாவும் தான் உண்மையான அந்த ஆத்மாவுக்கு க்ஷேமத்தை தரக்கூடிய நல்ல அப்பா நல்ல அம்மா. அதனால இந்த சுவாமி தன்னுடைய குழந்தை ஆச்சாரியனை தேடி போறேன்னு ஒத்தையா கிளம்புறான். போயிட்டு வாடா குழந்தைன்னு மங்களாசாசனம் பண்ணி அனுப்பிச்சு வச்சார் அந்த குழந்தைய, அவள் அப்பா அம்மாக்கள் அனுப்பிச்சு வச்சா. ஏது குழந்தை ஸ்ரீரங்கத்துக்கு நடந்து போறான், காஞ்சிபுரத்திலேருந்து நடந்து போகணும். இதில் என்ன ஆகாரத்துக்கு என்ன கேரண்டியா? அதுவும் ஒரு சமயம் சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்கத்தில் காஞ்சிபுரத்திலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு ரொம்ப அவசியமாக உடனே ஓடி வரணும் என்று அப்படி பிரார்த்திச்சுண்டா. அப்போ பெரியவாச்சான் பிள்ளை முதனால வாழலாம், இங்கே வாதத்தில் ஜெயிக்க முடியல, அத்வைதிகள்லாம் ரொம்ப பரிபவப்படுத்துகிறா, கோவிலே நின்று போயிடும் போல இருக்கு, உடனே வரணும் அப்படின்னு கேட்டுண்டா சுவாமி தேசிகனை. அப்போது சுவாமி தேசிகன், ஐயோ பெருமாளுக்கு இப்படி ஒரு உபதிரவம் ஏற்பட்டுதா, சம்பிரதாயத்துக்கு இப்படி உபரோதம் ஏற்பட்டுடுதா, வாஷிகார் சம்பிரதாயம் பொய்யன்னு சொல்கிறாளான்னு பதறிண்டு நாலு நாளில் இங்கேன்னு ஓட்டம் ஓட்டமாக ஸ்ரீரங்கத்துக்கு எழுதினார். கொஞ்சமாக இல்லை, ஆச்சாரியாள் சம்பிரதாயத்துக்காக பதறினதும் அவள் சிரமப்பட்டதும் எல்லாம் காலத்திலே மறைஞ்சு போச்சு, எல்லாம் காத்துல போன பேச்சு ஆயிடுது. நாலே நாளில் ஓட்டமும் பதட்டமுமா போய் சேர்ந்தார். நாலு நாளில் இங்கிருந்து இன்னைக்கு தெரியும், நாம் எல்லாம் காரில் போறா, பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், ஃப்ளைட்டு கூட இருக்குது, எவ்வளோ இருக்குன்னு கேட்டான்னா 300 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து, வேணால் இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் வேணாம் குறைச்சிக்கலாம். நாலே நாளிலே சுவாமி காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்ரீரங்கம் வெள்ளினாராம். அப்போ தான் அந்த சமயத்தில் நடுவில் மத்தியத்தில் ரொம்ப திருவாராதனத்தையும் கூட விஸ்தாரப்படுத்திக்காம, மழை வெயில்னு பார்க்காம, திருவாராதனம்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணக்கூடிய சுவாமி ரொம்ப லகுவா 1/2 மணி காலம் திருவாராதனம், லகு திருவாராதனம் பண்ணி கொண்டு நடந்து போய் சேரணும். அதுலேருந்து இப்படி ராத்திரி பகலாக நடந்த சமயத்துலலாம் ஒரு நாள் லகு திருவாராதனம் பண்ணதில் பெருமாளுக்கு ரொம்ப குறையாப்பட்டு போய், அவ சுவாமி தேசிகன் படுத்து கொண்டு இருக்கிற சயனிச்சுன்னு இருக்கிற ஆற்று பக்கத்தில் இருக்கிற கடலை கொள்ளையிலே ஹைகிரீவன் தானே வந்து கடலையெல்லாம் மேய ஆரம்பித்தார். அப்பொழுது அந்த அந்த வீட்டுக்காரன் சுவாமியை எழுப்பி, என்ன சுவாமி தேவர் உண்மை குதிரை வெள்ளை குதிரை வந்து இப்படி எங்கள் மேயறதே, எங்கள் கடலையெல்லாம் மேயறதே அப்படின்னு கேட்டான். சுவாமி சொன்னார், நானாவது வெள்ளை குதிரையாவது ஏதுப்பா, எனக்கு நான் கொண்டு வரலையேனார். இல்லை சுவாமி, அது உங்கள் குதிரை போல தான் இருக்குது பாருங்கோ, இங்கே யாரும் கிடையாது, நீங்கள் உங்கள் நீங்கள் தான் வந்திருக்கீங்க, உங்கள் குதிரை தான் இது அப்படின்னாப்பா. அந்த குதிரையா? சரி கொண்டு வாப்பா, பால் கொண்டு வாயே, கொஞ்சம் பெருமாளுக்கு ஒன்றும் சமர்ப்பிக்கல, தீர்த்த மாத்திரை சமர்ப்பிச்சுட்டு நானும் உபவாசத்தோடு நடந்து போயின்னு இருக்கேன், அதனால தான் கொஞ்சம் பாலாவது கொண்டு வாயேன் அப்படின்னு சொல்ல பால் கொண்டு வந்தான் பெருமாள். அதை நிவேதனம் பண்ணின உடனே அந்த குதிரை மறைஞ்சு போயிடுத்துன்னு தேசிகன் சரித்திரத்திலே பார்க்குறோம் இல்லையா. அது போல அவர் சிரமப்பட்டு சுவாமி அவர் நாலு நாளிலே ஓடினார் சுவாமி தேசிகன். இந்த சுவாமி அப்படி ஓடினார்னு சொல்லலை, ரொம்ப விரைந்து காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு எழுதினாராம். ஸ்ரீரங்கத்திலே வழுத்தூர் ஆண்டவனை தேடுறார், எங்கே காவேரி கரையோரமாக கோல்லிடக்கரையோரமா சுவாமிகள் இருப்பாருன்னு போய் தேடிண்டு போய் இந்த குழந்தை ஆச்சாரியன் திருவடிகளிலே சாக்ஷாத் சர்வேஸ்வரனே நமக்கு நேராக வந்து கட்டாட்சிப்பதற்காக ஆச்சாரியராய் வந்திருக்கார் என்ற விசுவாசத்தோட திருவடிகளிலே போய் விழுந்திருக்காம அந்த ஆச்சாரிய விசுவாசத்தோட அந்த ஆச்சாரியருடைய கடாட்சம் கிடைக்கும் வரைக்கும் அவர் விழுந்து சேவிச்சு கேட்கிறார், ஆண்டவன் யாரப்பா குழந்தனே இவ்வளவு விசுவாசமா வந்திருக்கியே யாரப்பான்னு கேட்கிறார். கொள்ளிடக்கரையோரமா சாதாரண மண் பூமியிலே அந்த குழந்தை வந்து விழுந்து கேட்கிறான். அப்பொழுது சொல்றார், காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கேன், எங்க பெரியவா திருக்குழந்த தேசியனிடத்துல ஆசிரியச்சுவா, ஆச்சாரியால் இடத்துல ஆசிரியச்சுவா, அதனாலே ஆச்சாரியர் ஆசிரியக்க வந்திருக்கேன், என்ன ஒண்ணுண்டா குழந்தை, எனக்கு அடியனுக்கு பரநியாசம் பண்ணி வைக்கணும்னு பிரமிச்சு போயிட்டார். 14 வயசு குழந்தை, தேஜஸ்வியா இருக்கான் சின்ன குழந்தை, அந்த பிரம்ம வர்ச்சஸோடே நல்ல ஆச்சரியமா இருக்கான் குழந்தை. யாரும் இல்லை கூட வர்றதுக்கு, அப்பா இல்லை, அம்மா இல்லை, உறவுக்காரா இல்லை, தனி ஒருத்தனாய் புறப்பட்டு வந்திருக்கான். பரநியாசத்தை பிரார்த்திக்கிறான், சுவாமி தேசிகன் காட்டி கொடுத்ததான பெரிய சொத்து பரநியாசம். இதை காட்டிலும் பெரிய ஐஸ்வர்யம் ஒரு ஆத்மாவுக்கு கிடைக்காது, மனுஷாளுக்கு எத்தனை வேணா கிடைக்கும். ஆனா எது பெரிய ஐஸ்வர்யம்னா இந்த ஞானம். பிறந்த குழந்தையிலிருந்து இதோ நாளைக்கு இந்த ஜென்ம சமாப்தி என்று இருக்கிற எந்த தசையிலையும் எந்த நாளிலும் எந்த கட்டத்திலும் இருக்கிற ஸ்திதியில அப்படியே ஒரு ஆத்மாவானவன் எம்பெருமானிடத்துல இந்த ஆத்மபாரத்தை நீதான்பா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சமர்ப்பிக்கிறதுக்கு முழு தகுதி உண்டு. அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகம்னு யாராயிருந்தாலும் ஆசிரியிக்கலாம். எல்லாருக்கும் எளிதான ஏற்றத்தாலும் இனியுரைக்க மிகையான இரக்கத்தாலும் சொல்லார்க்கும் அளவாலும் அமைதலாலும் துணி பரிதாய் துணை துறக்கும் சுகரத்தாலும் கல்லார்க்கும் கற்றாறு சொல் கவருதலாலும் கண்ணனுரை முடிசூடி முடித்தலாலும் நல்லார்க்கும் தீயார்க்கும் இதுவே நன்றாம் நல்லார்க்கும் தீயார்க்கும் இதுவே நின்றாம் நாரணர்க்கே அடைக்கலமாய் நணுகுவீரே நாரணர்க்கே அடைக்கலமாய் நணுகுவீரே. சரணாகதி பண்ணிக்கிறதுக்கு வயசு பார்க்க வேண்டாம், தேதி பார்க்க வேண்டாம், யோக்கியத்தை பார்க்க வேண்டாம், நம்முடைய ஜாதிய பார்க்க வேண்டாம். ஆத்மா பெருமாளுடைய சொத்து, எந்த ஜென்மத்தில் இருந்தாலும் எந்த வயசுல இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஆத்மா பெருமாளுடைய சொத்து. அவன் சொத்தை நாம் நம்முடையதுன்னு நினைச்சுட்டு இருக்கிறது தான் மகாபாபம். இது இந்த சொத்து உன்னுடையதப்பா, இதை நீயே சுவீகரித்து கொள்ள வேணும், நீயே ஏற்றுக்கொள்ள வேணும் என்று பிரார்த்திக்கிறது தான் உண்மையான ஜானம். இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்குத்தான், இந்த ஜானம் கிடைக்கிறதுக்குத்தான் இத்தனை ஜென்மம் ஆச்சு, இத்தனை படிப்பு படித்தோம், எத்தனையோ தெரிஞ்சுட்டோம், இதை தெரிஞ்சுக்கல தேசிகன். இதுதானே பரம தத்துவம், வாஸ்தவம் இதுதானே. ஆத்மா பெருமாளுடைய சொத்து, அது பெரிய ஞான திரவியம், அது ஆனந்த வஸ்து. ஞானத்தையும் எழுந்து ஆனந்தத்தையும் எழுந்து பகவானையும் எழுந்து பகவானுடைய சொத்துன்றதான நினைப்பையும் எழுந்து இருப்பதுதான் சம்சாரத்துக்கு காரணம். இந்த சம்சாரத்தை விடுவதற்கு என்ன ஒரே வழினா இது பெருமாளுடைய சொத்து, அந்த சொத்து அவனுக்கே என்று தான் சமர்ப்பிக்கும் போது தனக்கு அதை சமர்ப்பிக்கிறதுக்கு உண்டானதான வழியும் தெரியல. அதை ஏத்துக்க வைக்கிறதுக்கு ஆச்சாரியாள் வேணும். பெருமாளே ஆச்சாரியாளா வந்து அந்த பரநியாசம் என்று இந்த ஆத்மாவை பெருமாள் சுவீகரிப்பதற்கு உண்டான நல்ல சத்காரியத்தை செஞ்சு வைப்பார். சாமானிய ஒரு ஜீவனாலே முடியாது, ஜீவனை பெருமாளிடத்திலே ஒப்படைக்கிறதுக்கு ஜீவனாலே முடியாது, பெருமாளாலே முடியும். அந்த பெருமாள் தான் ஆச்சாரியருடைய ரூபத்திலேயோ அல்ல ஆச்சாரியருடையதான ரூபத்திலே தான் அனுப்பிரவேசமாயிருந்தோ, சில சமயம் பெருமாள் சாட்சாத்தா ஆச்சாரியராக வர்றார், சில சமயம் பெருமாள் ஆச்சாரியால கோவிலாக கொண்டு அவர்களுக்குள்ளே இருந்து தான் ஆவேச அவதாரமாயிருந்து நடத்தி வைக்கிறார். எப்படியாயிருந்தாலும் வைகுந்தத்தை கொடுப்பதற்கு பெருமாளால் தான் முடியும், வேறொரு ஜீவனாலே முடியாது. அந்த பெருமாள் ஆச்சாரியர் ஒரு ரூபத்தினாலே வந்து செய்து கொடுப்பார் என்று இந்த விசுவாசம் எல்லாம் இதெல்லாம் அனந்த கோடி ஜென்மங்களினாலே வரக்கூடிய புண்ணிய பலன் அது. இந்த குழந்தை கேட்குறான்னு சமாளிச்சு பரநியாசம் பண்ணி வைக்கணும்னு கேட்குறான். ரொம்ப ஆச்சரியப்பட்டார். மகாபிரபாவமாக இருப்பான் போல இருக்கு, ரொம்ப தேஜஸ்வியாக இருக்கானே குழந்தை. நிச்சயமாக இந்த குழந்தை பிற்காலத்திலே பெரிய ஆச்சாரியராக வருவான் என்று அப்படி குளிர கட்டாட்சிச்சு குழந்தை கேட்ட பிரகாரமே பரநியாசம் பண்ணி வைக்கிறார் ஸ்ரீரங்கநாதன் திருவடிகளிலே. அக்காலத்தில் கோவில்களிலே பரநியாசம் பண்ணி வைக்கிறது என்பது ரொம்ப வழக்கம். ஆலய பிரவேசம் ஆன பிறகு அதை ஆச்சாரியால் ரொம்ப விட்டுட்டா. ஆலய பிரவேசத்துக்கு முன்னாலே கோவில்களிலே பரநியாசம் பண்ணி வைக்கிறது வழக்கம். சுவாமி வழுத்தூராண்டவன் பரநியாசம் பண்ணி வைக்கும்போது நம்முடைய முனிதிரிய பரம்பரையிலே பண்ணி வைக்கிற வழக்கமான ஆச்சாரிய நிட்ட பிரகாரம் பண்ணி வைக்கிறார். ஆச்சாரிய நிட்டையாக பண்ணி வைக்கிறது ரொம்ப விசேஷமான உபாய அனுஷ்டானமாக முனிதிரி சம்பிரதாயத்திலே பெரியவர்கள் ரொம்ப ஆதரிச்சிருக்கா. சாக்ஷாத் திருக்குடம் தேசிகன் அவ்வளவு ஞானி, அதுவும் பெருமாளாலேயே காட்டி கொடுக்கப்பட்டுதான். அப்படி உயர்ந்த ஒரு ஞானியா இருந்தாலும் அவருக்குமே கூட சாக்ஷா சுவாமி ஆச்சாரிய நிட்டையாக பண்ணி வச்சார் திருவரங்கன் திருவடிகளிலே. அதே போல இப்போது வழுத்தூர் ஆண்டவன் பெரியாண்டவனுக்கு இப்போ ஸ்ரீனிவாச ராகவாச்சாரியார் என்றுதான் இப்போ பவல் தீவெட்டி ஸ்ரீனிவாச ராகவன் தான் குழந்தைக்கு பேர். இப்போ அந்த குழந்தைக்கு 14 வயசுல பரநியாசம் பண்ணி வைக்கிறார். அந்த குழந்தை தனியாக வந்து கேட்குறான் பரநியாசம். அவரும் பரநியாசம் ஆச்சு, காலக்ஷேபம் சொல்லணும்னு ஆசை சுவாமிக்கு. வழுத்தூராண்டவனுக்கு குழந்தைக்கு காலக்ஷேபம் சொல்லி வைக்கணும் ரொம்ப வசந்து. அப்படியே கல்பூரமே எப்படி பட்டு சொன்ன உடனே பிடிச்சுன்னு பிரகாசிக்கும், அது போலையாகும் இந்த குழந்தை விசேஷமாக வருவான் என்று திருவள்ளம் இருக்கு. இருந்தாலும் அப்போ சுவாமிக்கு ரொம்ப வயசு அதிகம், திருநக்ஷத்திரம் ரொம்ப அதிகம், அதனாலே காலக்ஷேபம் சொல்ல முடியல. இந்த சமயத்தில் சுவாமியும் பரநியாசம் பண்ணிட்டார், ஆச்சாரியரோட கொஞ்ச காலம் இருந்தார். அப்புறம் அப்பாவிடத்திலே சொல்லிட்டு வந்தாரோ இல்லையோ, அப்பா பரநியாசம் பண்ணிட்டு திரும்பி வந்துடுறேன்னு. அதனாலே அப்பா கவலைப்பட்டு இருப்பார். குழந்தை போனான், அவன் அது பரநியாசம் ஆச்சா ஆச்சாரியன்னு ஒத்துண்டாரா, இந்த குழந்தை வந்திருக்காதனே 14 வயசுல வந்திருக்கானேன்னு அவர் அப்புறம் வான்னு சொல்லிட்டாரா, குழந்தைக்கு ஆத்மசமர்ப்பணம் ஆயிடுதா அப்படின்னு அப்பா கவலைப்பட்டு இருப்பார் என்று ஆற்றுக்கு போகிறதா சுவாமி இடத்துல நியமனம் வாங்கிட்டு கிளம்பிட்டார். அவரும் மருத்துவர் ஆண்டவனும் விசேஷமாக அனுகிரகிச்சு விட்டுவாடா குழந்தை க்ஷேமமாக இருப்பேன் என்று சொல்லி அனுகிரகிச்சார். அனுகிரகிக்கும் போதே சுவாமிக்கு இந்த குழந்தை மகாஜானியாக இருப்பான் போல இருக்கு, அந்த தேஜஸே சொல்கிறதே என்று சுவாமி இடத்துல ரொம்ப பிரியம். சுவாமி திரும்பி வந்துவிட்டார். திரும்பி வந்தால் மேற்கொண்டு வாசிச்சுட்டுருக்கார் தர்க்க மீமாம்சம் முதலான சாமானிய சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சுட்டுருக்கார். எல்லாம் தேவை நல்ல ஞானம் வர்றதுக்கு, வேதாந்த சாஸ்திரத்துலேயும் நல்ல ஞானம் வர்றதுக்கு அடிப்படையாக தர்க்க மீமாம்சம் வியாக்கரணம் முதலான சாஸ்திரங்களில் நல்ல தெளிவு வேணும். அதனால இதெல்லாம் வாசிச்சுட்டுருக்கார். சுவாமிக்கு விவாகம் பண்ணி வைக்கணும் என்று திருத்தோப்பனார் ஆசைப்பட்டார். நாவல் பாக்கம் அக்ரஹாரத்தை சேர்ந்த குமார தாத்தாச்சாரிய என்ற சுவாமியினுடைய குமாரத்தி, அந்த குமாரத்தியை விவாகம் பண்ணி வச்சார். சுவாமியும் கிருஹஸ்தாசிரமத்தை அனுட்டிச்சுண்டு அதே சமயம் எப்படியாகும் அது பின்னால் எப்படி உயர்ந்த சுவாமியாய் ஆத்மஜானியாக இருப்பாரோ அதே போல ரொம்ப ஆத்மாராமராக எழுந்தருள் இருந்தார். ஆத்மாராம ஆத்மாராம ஆத்மமிதுனா ஆத்ம கிரீடா ஆத்மானந்தா என்று உபனிஷத்து சொல்றது. அந்த ஆத்மாவினிடத்திலே லயிச்சிருந்து ஆத்மாவே பகவான் தான் என்று நான் அந்த பகவானுடைய அந்தர்யாமித்வத்தை ரசிச்சுண்டு அதிலேயே மூழ்கி இருந்து அதுவே பரம சந்தோஷமாக இருந்து வேறொரு வஸ்துக்களிலே எந்த பிரீதியும் வைக்காம வைராக்கியத்தோடையும் பக்தியோடையும் அந்த வைராக்கியத்தையும் பக்தியையும் ரசிக்கிற குணத்தோடையும் பெரியவாள் இருப்பான்னு சொல்றது உபனிஷத்து. அதுபோல சுவாமி ரொம்ப ஆத்மாராமராக எழுந்தருள் இருந்தார். 20 வயசு இருக்கும். நியாயசாஸ்திரம் பூர்ணமாக வாசிச்சாச்சு, மீமாம்சா சாஸ்திரம்லாம் நல்லா வாசிச்சாச்சு. திடீர்னு சுவாமிக்கு ஒரு நாள் தோணிடுத்து, இந்த ஆத்மாவுக்கு பெருமாளோட மட்டும்தானே உறவு, மற்றவாளோட என்ன உறவு வேண்டியிருக்கு? அது உறவு என்பதற்கு காரணம் முதல்ல பத்னியோட உறவு, அதனாலே பத்னி என்றால் அதுக்கப்புறம் சம்சாரம் என்றுதான் பெரிய உறவு. இதையெல்லாம் விட்டுட்டு இதோ ஆச்சாரியாளிடத்திலே வரநியாசமாச்சு, பெருமாளுடைய நமக்கு உறவு வந்தாச்சு. இந்த உறவை அனுபவிக்கிறதுக்கு இதோ இந்த சரீரம் முடிஞ்சா எத்தனையோ கோடானு கோடி ஜென்மங்களுக்கு பிறகு இதோ இப்போ பெருமாளுடத்திலே பெருமாளிடத்திலே போய் சேர்ந்து நித்தியசூரிகள் கோஷ்டிலே சேர்ந்து இருக்க போறக்கும் இவ்வளவு பெரிய தகுதி வந்தாவிட்டு என்னத்துக்கு சம்சாரம், என்னத்துக்கு? இந்த சம்சாரத்தை தானே இத்தனை ஜென்மாக்களிலே பார்த்தாச்சு, எதுக்கு இந்த சம்சாரத்தோட இருக்கணும்னு தோணிட்டு உடனே யாருக்கிட்டையும் சொல்லிக்காம திடீர்னு ஒரு நாள் காஞ்சிபுரத்தை விட்டு புறப்பட்டு விட்டார். வேற வழுத்தூர் சுவாமி இடத்துல போய் பிரார்த்திக்கிறார், அது எனக்கு சன்னியாசம் பண்ணி வைக்கணும்னு கேட்கிறார். 14 வயசுல குழந்தை வந்து தனியா வந்து யாரும் உறவுக்காரா கூட இல்லாம அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்து பரநியாசம்னு வந்து பிரார்த்திச்ச போதே சுவாமி ரொம்ப அதிசயமும் பட்டார், ரொம்ப அனுகிரகமும் பண்ணினார். இப்பொழுது 20 வயசுல சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வரானே, எத்தனையோ பேர் பரநியாசம் பண்ணிப்பா, சமாதானம் பண்ணிப்பா, சின்ன வயசுல எல்லாம் பண்ணிக்கிறது எத்தனையோ பேருக்கு வழக்கம், ஆயிரக்கணக்கான பேர் பண்ணிக்கிறா, ஆனா 20 வயசுல சன்னியாசத்தை கேட்டுட்டு வரானே. சன்னியாசம்னா எவ்வளவு பரித்தியாகம் பண்ணியிருக்கணும், எவ்வளவு சுத்தமா இருக்கணும். சன்னியாசாசிரமத்துக்கு வந்துட்டு திருப்பியும் ஐஸ்வர்யத்தையோ சுகத்தையோ கனவு கண்டுட்டு இருந்தா அது கிரகஸ்தாசிரமத்தில இருந்து அந்த கனவு கண்டுட்டு இருந்தா எவ்வளவு பாபமோ அதை விட மகாபாபம் சன்னியாசாசிரமத்தில ஐஸ்வர்யத்தையும் சுகத்தையும் கனவு கொண்டு கொண்டிருந்தா. அதனாலே சன்னியாசாசிரமம் என்பது எதற்கு வழிவகுக்கும்னா ரொம்ப பாவம் பண்றதுக்கு தான் வழிவகுக்கும். அது கிரகஸ்தனாயிருந்து தர்மார்த்த காமங்களிலே ஆசைப்பட்டான்னா அதுவும் தார்மீகமாக இருந்தால் தப்பே கிடையாது. அதுவே அதார்மீகமான தர்மார்த்த காமங்களை ஆசைப்பட்டான்னா அது பிராயசித்தத்துக்காவது வழி உண்டு, அதனாலே அது ஓரளவு பரவாயில்லை. ஆனால் சன்னியாசாசிரமத்தில் இன்னும் அர்த்த காமங்களை ஆசைப்பட்டு இருந்தான்னா அது பிராயசித்தத்துக்கும் வழி கிடையாது. அது அதனால அது ரொம்ப ஆபத்தான ஸ்திதி. அது சன்னியாசாசிரமம்ன்றது ரொம்ப ஆபத்தான தர்மம். யாருக்கு உண்மையாகவே அர்த்த காமங்களே தியாகம் இருக்கோ, யாருக்கு பரிபூர்ணமான அந்த வைராக்கியம் வந்திருக்கோ அவளால் தான் சன்னியாசாசிரமத்திலே பாபத்தை சம்பாதிக்காம ஜீவிக்க முடியும். இந்த குழந்தை 20 வயசுல வந்து சன்னியாசத்தை கேட்குறான். இது இந்த வயசு சன்னியாசத்துக்கு உண்ட வயதுள்ளான வயசாகுது ஏன்னு நினைச்சு பார்க்கிறார். ஆனால் இந்த சுவாமி இவரே 20 வயசுல சன்னியாசம் வாங்கிட்டு வந்தவர் தான், வழுத்தூர் ஆண்டவன். அவரே ரொம்ப சின்ன வயசுல 20 வயசு, சுமாராக 20 வயசு. அவர் கல்யாணத்துக்கு பார்த்த போதே ஆத்த விட்டு ஓடி வந்துட்டார் அவர். அவருக்கு இந்த குழந்தை இன்னும் அதிசயமா பட்டது. நமக்கு அன்னைக்கு 20 வயசுலே நம்மாலே முடிஞ்சது, நமக்கு நிட்ட இருந்தது, நாம பண்ணிட்டோம். நம்ம போலயும் இந்த குழந்தை அதே மாதிரியே கேட்குறான். ஆனா இருந்தாலும் நம்ம போலதான் இந்த குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கல்யாணம் ஆயிருக்கு குழந்தைக்கு. இந்த பையன் இந்த வயசுல சன்னியாசத்தை கேட்டுட்டு வரான், இது இப்பொழுது தகாது. மேற்கொண்டு சன்னிய கிரகஸ்தாசிரமம் ஏற்பட்டா கிரகஸ்தாசிரமத்துக்கு உண்டானதான புத்திரோத்பத்தி இருக்கணும். மேற்கொண்டு சந்ததி அபிவிருத்தி பண்ணாம கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு பரித்தியாகம் பண்ணிட்டு வருவது உச்சிதம் இல்லை. அதனால இப்ப வேண்டாம், சன்னியாசம் இப்போது வேண்டாம்ப்பா என்று சாய்ச்சாச்சு. சன்னியாசம் கொடுக்கல அப்படின்னாலும் இந்த குழந்தை ஆத்துக்கு போக மாட்டேங்கிறான். என்ன என்ன ஆத்துக்குன்னு போனா கிரகஸ்த தர்மங்கள் இருக்கவே இருக்கு. அதனால காலக்ஷேபம் சாய்க்கணும் இங்க அடியே, நான் இங்கேயே காலக்ஷேபம் கேட்டுட்டு இருக்கேன் என்று ஆச்சாரியர் இடத்துல கேட்கிறான். சுவாமி சாய்க்கிறாரப்பா, எனக்கு வயசாகிடுதுப்பா, என்னால
அடியன் இது க்ஷமிச்சுக்கணும், கால் பட்டுட்டு இதுவாயிடுச்சு, கட்டு கட் கட் ஆஃப் ஆயிடுச்சு, அவ்வளோதான் அடியன். ஒரே நிமிஷம் ஒரு கனெக்ட் பண்ணி விட்றேன் திரும்பியும்.
Please check the number. We're sorry. The number. Check the number and try again.
ப்ளீஸ் ஸ்டாண்ட் பை, திருப்பி ரீகனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம்.
அடியேன் சாமி எழியாச்சு, க்ஷமிச்சுக்கணும். அடியேன்
பண்ணுவேன். வழுத்தூராண்டவரிடத்திலே காலக்ஷேபத்துக்கு பிரார்த்திக்கிறார் பெரியாண்டவன். ஸ்ரீனிவாச ராகவாச்சாரியார் திருநாமம். அப்போது அவருக்கு 20 திருநக்ஷத்திரங்கள். அப்போது வழுத்தூராண்டவன் சாதிச்சாச்சு, என்னால் முடியலப்பா, ஆனால் இருந்தாலும் வந்து கேட்குற, உனக்கு காலக்ஷேபம் சொல்லணும்னு ஆசையாக இருக்கு, என்னால் சொல்ல முடியலனாலும் சொல்லி வைக்கிறேன் என்று சொல்லி தன்னோட அப்போது ஸ்ரீரங்கத்திலேயே வாசம் பண்ணி கொண்டிருந்தார் பழுத்தோர ஆண்டவனுடைய இன்னொரு முக்கிய சிஷ்யர் திருத்துறப்பூண்டி ஆண்டவன் ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகன். பழுத்தோர ஆண்டவனுக்கு நிறைய சிஷ்யர்கள், தமிழ்நாடு பூரா சிஷ்யர்கள், எல்லாராலையும் ரொம்ப முக்கியமான பிரதான சிஷ்யர்கள் யாருன்னு உனியாக பார்த்தோம். திருத்துறப்பூண்டி ஆண்டவன் ஒரு சிஷ்யர், அதே போல் அன்னியாரிய மகாதேசிகன் ஒரு சிஷ்யர், ஆண்டிக்காட்டு சுவாமின்னு ஒரு சிஷ்யர். இவளாலே அவளுடைய கிளை சம்பிரதாயங்கள் எல்லாம் நிறைய பரவி இன்றளவும் கூட அந்த சம்பிரதாயத்தினுடைய சிஷ்யர்கள்லாம் இருக்கா. ஆனால் எல்லாரையும் காட்டிலும் பெரிய ஆலமரமாக வந்தது வழுத்தூர் ஆண்டவனுடைய திருத்துறப்பூண்டி ஆண்டவனுடைய சிஷ்ய பரம்பரை பெரியாண்டவனால் தான் பெரிய ஆலமரம் ஆச்சு. அந்த திருத்துறப்பூண்டி ஆண்டவனுக்கு என்ன ஒரு விசேஷம்னா, வழுத்தூர் ஆண்டவனுடைய மற்ற சிஷ்யால் எல்லாம் சுவாமியிடத்துலேயே அன்வயிச்சா அப்புறம் அவாவா அவாவா க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டா. திருத்துறப்பூண்டி ஆண்டவன் அவர் அவதரித்து இது விளக்குடி, ஆனால் அவருக்கு திருத்துறப்பூண்டி ஆண்டவன் திருநாமம் ஏன்னா அந்த ஊர்லேயே பல காலம் அவர் முன்னால் எழுந்துருள் இருந்தார் என்பதனாலே அவருக்கு. ஆனால் ஆச்சாரியரிடத்திலே ஆசிரியித்த பிறகு பல காலையும் அவர் சுவாமியிடத்திலே ஸ்ரீரங்கத்திலேயே எழுந்துருள் இருந்தார். ஆச்சாரியால் விட்டு போக வேண்டாம், ஆச்சாரியால் இருக்கிற இடத்துலயே நமக்கும் இருக்கலாம்னு அத்திரைய ஸ்ரீரங்கே சுகமாஸ்தான்னு பெருமாள் பாஷிகாருக்கு நியமிச்சா போலே யதிகளுக்கு உயர்ந்த க்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம் தான் என்று மனசுலேபட்டு ஆச்சாரியனோட இருக்கணும்ன்ற ஆசையினாலையும் ஆச்சாரியன் இருக்கிற ஊரிலே நாமும் இருக்கணும்னு அங்கேயே தான் எழுதியிருந்தார். அவருக்கும் இதே போல ஆசிரமம் எல்லாம் கிடையாது. ஆச்சாரியன் எப்படி வழுத்தூர் ஆண்டவன் எப்படி ஆசிரமம் இல்லாமல் மரத்தடிகளிலே வசித்து கொண்டு நாணல் புதர்களிலே வசித்து கொண்டு ஸ்ரீரங்கத்திலே யதாசக்தி பிக்ஷை எடுத்துட்டு ஜீவிச்சுட்டு வந்தாரோ அதுபோல தான் இந்த சுவாமியும் எழுந்தருளியிருந்தார். அந்த சுவாமியினிடத்திலே நியமிச்ச ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகன் என்று நாம் சொல்லும்படியான திருத்திருப்பூண்டி ஆண்டவனிடத்திலே நியமிச்சார். அந்த சுவாமியும் குரும்பாடம் குரும்பாரம் ந ஓடுமகம் உத்சகே, என்னால் இவ்வளவு பெரிய பாரத்தை தூக்க முடியுமா, அந்த குழந்தை தேவரிடத்திலே காலக்ஷேபம் கேட்கணும்னு கேட்கிறான். தேவரிடத்திலே கேட்டால் பாஷ்யக்காரர் சொல்றா போல இருக்கும், அடியேன் என்ன பண்ணுவேன், என்னாலே அந்த குழந்தைக்கு சொல்லக்கூடிய அளவிலே முடியாதேன்னு குழந்தையினுடைய தேஜஸை பார்த்துட்டு சுவாமி சொல்றார், திருத்திருப்பூண்டி ஆண்டவன் சொல்றார், இந்த குழந்தைக்கு சொல்றதுக்கு என்னாலே முடியாதேன்னு அவர். அப்படி அந்த குழந்தைய பார்த்தா பிரமிக்கும் ஆச்சாரியால் பிரமிக்கிற அளவுக்கு இருந்தார் ஆண்டவன் பெரியாண்டவன். அதை கேட்டு சுவாமி என்ன சாதிச்சார், ஒன்றும் பயப்பட வேண்டாம், வழுத்தூர் ஆண்டவன் சாதிக்கிறார், திருத்திருப்பூண்டி ஆண்டவர் இடத்துல சன்னியாசி அவர், ரெண்டு பேரும் சன்னியாசி. அவர் ஆச்சாரியன் சொல்றார் சிஷியன் இடத்துல, ஒன்றும் பயப்பட வேண்டாம், இந்த குழந்தைக்கு என்னாலே இப்போ இருக்கிற ஸ்திதிகளே சொல்ல முடியல, ஆசையா இருக்கு, ஆனால் இருந்தாலும் நானே இந்த குழந்தைக்கு உமக்குள்ளே அனுப்பிரவேசம் பண்ணி இருந்து சொல்லி வைக்கிறேன். இந்த வார்த்தை நானே உமக்குள்ளே அனுப்பிரவேசம் பண்ணியிருந்து இந்த குழந்தைக்கு நான் சொல்லி வைக்கிறேன். இது திருத்திருப்பூண்டி ஆண்டவருடைய தனியன்லயே இருக்கு பாருங்க. ஸ்ரீமத் கோபாலசூரேர் நிரவதி கருணாவாப்த தத்சம் பிரதாயம் ஸ்ரீமத் வேதாந்தராமானுஜ யதி நிருபதி சர்வத ஸ்தாபயித்வா யஸ்மின் சத் சம்பிரதாயம் சகலம் உபதிஷன் அம்சதோ அனுப்பிரவிட்ட ஸ்ரீமத் ஸ்ரீவாச ராமானுஜ முனிமனகம் நம்பஜே தேசிகேந்திரம். இந்த ஸ்லோகத்துல இருக்கு பாருங்கோ, யஸ்மின் சத் சம்பிரதாயம் சகலம் உபதிஷன் அம்சத அனுப்பிரவிஷ்ட. வேதாந்தராமானுஜ சுவாமி தானே திருத்திருப்பூண்டியனுடைய திருமேனிக்குள்ளே தானும் அம்சாவதாரமாய் பிரவேசித்திருந்து அவராலே பெரியாண்டவனுக்கு உபதேசம் பண்ணி வச்சு பெரியாண்டவனுக்கு வேண்டியதான ஞானத்தை சம்பாதனம் பண்ணி வச்சு ஆச்சாரியனாய் அவர் ஆக்கி வச்சார். இப்படியெல்லாம் பெரியவாள், நான் உனக்குள்ளே இருந்து சொல்லி வைக்கிறேன் என்று எப்பேற்பட்ட மகாத்மாவாலே சொல்ல முடியும், அதை நினைச்சு பார்க்கணும். யாராலையாவது இந்த வார்த்தை இந்த கமிட்மெண்ட்டை யாரால தர முடியும், நான் உனக்குள்ளே அனுப்பிரவேசம் பண்ணியிருக்கேன் தைரியமா பாடம் சொல்லு குழந்தைக்கு என்று அனுகிரகிச்சார். அதுக்கப்புறம் சுவாமி அதே ஆச்சாரியனுடைய உத்தரவு என்று அந்த ஆச்சாரியனுடைய உத்தரவை சிறமேற்கொண்டு பெரியாண்டவனுக்கு காலக்ஷேபங்கள் வேதாந்த காலக்ஷேபங்கள்லாம் பண்ணி வைக்கிறார். அதை பற்றி பெரியவா சொல்லச்சே சொல்கிறா, எப்படி ஆகும் அது, வழுத்தூராண்டவன் காலக்ஷேபம் சாதிக்கும் போது என்ன வார்த்தைகள், என்ன விதமாக அப்படியே பேசுவாரோ அதே போலே பேசினாராம் திருத்திருப்பூண்டி ஆண்டவன். அந்த அனுப்பிரவேசம் பண்ணி இப்போ சொல்கிறேன், நான் காலக்ஷேபம் பண்ணி வைக்கிறேன் குழந்தைக்குன்னு சொன்னதை அப்படி தத்ரூபமாக அனுபவிச்சிருக்கா பெரியவா. அப்படியே வழுத்தூராண்டவன் என்ன பேசுவாரோ, என்ன வார்த்தைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வார்த்தைகள் பேசும்போது ஒரு ஸ்டைல் உண்டு. சாதாரணமாக சொல்லச்சே ஒரு பெரியவாளுடைய திருஷ்டாந்தமே சொல்கிறேன். சுவாமி தேசிகன் ஒரு விஷயத்தை பெரிய விஷயத்தை எழுதி முடிச்சாவிட்டு அந்த விஷயத்தினுடைய மொத்த சாரம் என்ன அப்படின்னு சொல்லச்சே அத்ராயம் அபிப்பிராயா அப்படின்னு சொல்லுவார். அதாவது இப்போ சொன்ன விஷயத்துக்கெல்லாம் இதான் அபிப்பிராயம்னு சொல்லுவார். அதே பாஷ்யக்காரராக இருந்தால் பெரிய விஷயங்கள் எழுதி முடிச்சாவிட்டு இந்த விஷயத்துல தெளிவு வரணும்னு அது திருப்பியும் சுருக்கமாக சொல்லச்சே ஏதோ தம்பவதி அப்படின்னு சாதிப்பார். இது வரைக்கும் சொன்னது என்னென்னா அப்படின்னு அவருடைய வார்த்தை. இந்த சுவாமி தேசிகனுடைய திருவாக்காரன் அத்ராயம் அபிப்பிராயா, இது வரைக்கும் என்ன அபிப்பிராயம்னா அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி அது சில பேருடைய வார்த்தைகள்லாம் அதே போல இருக்கும். நாமும் பின்னால் தேரவந்தராண்டவனுடைய வைபவத்தை பார்க்கச்சே பார்க்க போகிறோம். அது தேரவந்தராண்டவன் எந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போட்டு பேசுவாரோ அதே மாதிரி அவரிடத்துலேயே காலக்ஷேபம் கேட்டு அதே வார்த்தைகளையே பேசுவார், அதே வார்த்தைகளையே எழுதி கொடுப்பார் வி கே ராமானுஜாச்சாரியார். அது அவருடைய திருநாம அவருடைய வைபவம் வரைச்சே பார்க்கலாம். இந்த சுவாமி வழுத்தூராண்டவன் அவர் அனுகிரகமே பண்ணி உனக்குள்ளே இருந்து நான் பேசி வச்சு சொல்லி கொடுக்குறேன் இந்த குழந்தைக்கு காலக்ஷேபம்னு சொன்னது போலயே திருத்துறப்பூண்டி அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் வழுத்துராண்டவனே நேர பேசுறா போல அதே வார்த்தைகளை இட்டு காலக்ஷேபமாச்சு. வேதாந்த காலக்ஷேபம் பூர்ணமா சாதிச்சார் சுவாமி. எல்லாம் கிரந்த ஜதுஷ்ணியும் சாதிச்சு, அதுக்குமே சரதூஷணி தத்துவமுக்தா கலாம் சர்வார்த்த சித்தி, அதே போல ஆளவந்தாருடைய கிரந்தங்கள், பாஷ்யக்காருடைய கிரந்தங்கள் எல்லாம் காலக்ஷேபம். எல்லாம் மகாஜானியா இருந்த இந்த குழந்தை கொஞ்சம் கூட அந்த கர்வம்ன்றதும் என்ன, நாம் ஞானியானோன்ற எண்ணம் ஒன்றும் இல்லை. ரொம்ப பரம சாதுவாக இந்த குழந்தைய அப்படியாக்கும். இந்த ஞானியாயும் இருந்து சின்ன குழந்தையாயும் இருந்து அது மேற்கொண்டு பின்னால் பெரிய ஆச்சாரியாக வரப்போகிறான் என்ற தேஜஸோடையும் இருந்து அவர் அந்த திருத்துறப்பூண்டி ஆண்டவனுக்கு ரொம்ப பரம சந்தோஷம். அடுத்தது குழந்தை காலக்ஷேமெல்லாம் முடிஞ்சாவிட்டும் அங்கே ஆற்றுலேருந்து சொல்லி சொல்லி அனுப்புகிறா, போனார் இவர் வரவே இல்லை, போனார் இவர் வரவே இல்லைன்னு. அவள் ஏற்கனவே அப்பா திருநாட்டுக்கு வெளிட்டார் இந்த சமயத்தில், அத்தனை அங்கே காரியமெல்லாம் கூட பண்ணி வச்சுட்டு வந்தார். திருப்பியும் இப்படி ஆற்றுல நிர்பந்தமாக இருந்ததுனால திருப்பியும் இவர் காஞ்சிபுரத்துக்கு வெள்ளியாச்சு. காஞ்சிபுரத்துக்கு வெள்ளினவர் கொஞ்ச நாள் ஆச்சு. அதுக்கு வழுத்தூர் ஆண்டவன் பரம வச்சுட்டார் ஸ்ரீரங்கத்தில். திருப்பியும் வந்தார் இப்போ இந்த சுவாமி இடத்துல, ஆச்சாரிய இடத்துலே வந்தார். அடியனுக்கு சன்னியாசம் கொடுக்கணும்னு கேட்குறார். 20 வயசுலேருந்து இதே ஆசை தான், சன்னியாசியாக போகணும், சன்னியாசியாக போகணும். இந்த சம்சாரத்தோட ஒரு உறவும் வச்சுக்க கூடாது. நமக்கு உறவெல்லாம் பெருமாளோட கிடைச்சா விட்டு என்னத்துக்கு சன்னியாசம், இந்த சம்சாரத்தோட என்னத்துக்கு உறவு. அனாதி ஜென்மங்களிலே கிடைச்ச உறவெல்லாம் போரும். இந்த உடனே சன்னியாசி ஆகணும்னு ஆசை சுவாமிக்கு. அவரோ திருத்துறப்பூண்டி ஆண்டவனோ, அது நியாயம் இல்லைப்பா, கிரகஸ்தனாக இருக்க, கிரகஸ்த தர்மம்னா ஒரு குழந்தையாவது இருக்கணும், நீ இப்படி விட்டுட்டு வரேன்னு சொல்கிற, உனக்கு ரொம்ப சின்ன வயசு, உன் ஆண்டியாளுக்கு ரொம்ப சின்ன வயசு, அதனால் இப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று இவரை தள்ளி போடுறார். சரி ஆச்சாரியனிட ஆச்சாரியன் வேண்டாங்கிறார். சரி ஆச்சாரியன் வார்த்தையை கேட்கலாம்னு திருப்பி ஆற்றுக்கு வந்துடுவார். இதே போல இதுக்கு ஸ்ரீரங்கத்துக்கும் காஞ்சிபுரத்துக்குமே 2-3 வாட்டி போயிட்டு வந்தார். சன்னியாசம் கேட்டு சன்னியாசம் கேட்டு போயிட்டு வந்தார். ஆற்றுல அவளுக்கு ஒரே துக்கம், இப்படியா ஒரு மனுஷன் ஆற்றுல உட்காந்துட்டு சன்னியாசியாக போகிறேன் சன்னியாசியாக போகணுன்னு இதையே ஜபிச்சுண்டு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். ஆனால் இந்த வருத்தம் எல்லாம் அது இந்த இப்போ ஏற்பட்ட சன்னியாசாசிரமத்தை சுவீகரித்து ஜெகத்துக்கு ஆச்சாரியாளாக இருந்து காட்டினவாளுடைய சரித்திரத்தில் எல்லா ராங்களையும் உண்டு. பாஷ்யகார் முதலேருந்து உண்டு. பாஷ்யகாரம் தான் அவருந்தான் அதே 28-29 வயசில் சன்னியாசம் சுவீகரிச்சுன்னு வந்துட்டார் பாவம். அதனால் இதை இப்படி, ஆனால் அப்போ அந்த மகான்கள் அப்படி அதை பரித்தியாகம் பண்ணிட்டு வந்ததுனால தான் ஜெகத்துக்கு லட்சோபலட்சம் பேருக்கு பெரிய ஜீவனமாக இருந்தது. இந்த குழந்தை சன்னியாசம் சன்னியாசம்னு சொல்லிகிட்டே இருந்தான். ஒரு 29 வயசு இருக்கும் அப்போ ஒரே பிடிவாதமாக சன்னியாசம் பண்ணிக்க தான் போகிறேன் என்று சொல்லி ஆற்று விட்டு கிளம்பிட்டார். அவள் அம்மா வந்து ரொம்ப தடுத்தா பாவம். ஆம்பியாள்லாம் வந்து கதறினா, மச்சினர்லாம் வந்து ரொம்ப தடுத்தார். யார் சொன்னதையும் கேட்கல சுவாமி. இந்த சம்சாரத்தில் எந்த ஆசையும் கிடையாது. யார் சொன்னதையும் கேட்கல. அவள் அம்மா ரொம்ப தூரம் தடுத்தா. அப்போ அவர் சொன்னார், அம்மா நீ தடுக்கிற, அம்மா வார்த்தையை மீறி போகிறனே என்று நினச்சிக்காதம்மா, பரம தர்மம் சன்னியாசம் என் மனசில் அவ்வளவுதான் இருக்குது, நான் போகிறேன், நான் போகிறது எனக்கு சகுனமாகலைன்னா பெருமாளே வேண்டாம்னு சொல்கிறாருன்னு நினச்சிட்டு வந்துடுறேம்மா, நிச்சயமாக வந்துவிடுறேன், ஆனால் எனக்கு சகுனம் ஆச்சுன்னா எனக்கு பெருமாள் வர சொல்கிறாரு நான் நினச்சிட்டு அப்படியே போயிடுறேன், என்னை நீ தடுக்காதம்மா என்று சொல்லிவிட்டு புறப்பட்டுட்டார். அவர் புறப்பட்டு கொஞ்சம் தூரம் ஆல்ரெடி நடந்த உடனேவே எதிர கருட பக்ஷி, கருட பக்ஷி வந்த உடனே பார்த்தாரம்மா, கருட பக்ஷி வந்துடுத்து பெருமாள் கூப்பிடுறார், நல்ல சுகுனமாச்சு நான் போயிட்டு வரேன், அதுவும் பாரத்வாஜ பக்ஷி அதுவும் பிரதட்சிணமாக போகிறது, அதோ கருட பக்ஷி பிரதட்சிணமாக போகிறது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாவுடைய வார்த்தையை மீறிட்டு கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் பல இடங்கள்லே பாவம் மச்சினர் ஆயிடுச்சுன்னு வந்து தேவிகள் ரொம்ப பிரார்த்திச்சாலாம், எதையும் லட்சியமே பண்ணல, கண்ணிடத்தே பார்க்கல சுவாமி. ஸ்ரீரங்கத்துக்கு வந்தால் ரொம்ப பிடிவாதமாக, இனிமே போவதா இல்லை, சன்னியாசம் கொடுத்தால் ஒழிய இனி திரும்பியும் சன்னியாசம் கொடுத்தாலும் கொடுக்கலன்னாலும் திருப்பியும் கிரகத்துக்கு போவதா இல்லை, சகுனமாச்சு, பெருமாள் நியமிச்சிருக்கார், அதுதான் என் மனசில் படுறது, அதனாலே ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், சந்நியாசம் கட்டாயம் கொடுக்கணும்னு ரொம்ப கேட்டுண்டார்ப்பாவும். ஆச்சாரியனிடத்திலேயே வந்து அவ மச்சினர்கள்லாம் சொன்னான், கூடாது இவருக்கு கூடாதுன்னா. ஆனால் எல்லாத்தையும் விளக்கிண்டு சுவாமி சன்னியாசாசிரமத்தை நிர்பந்தமாக அவரிடத்திலே கேட்டு வாங்கின்றார். அப்போ சுவாமிக்கு ஒரு ஒரு எண்ணம் வந்தது, திருத்துறப்பூண்டி ஆண்டவனுக்கு, ஏன் இந்த குழந்தை சன்னியாசி ஆகணும் சன்னியாசி ஆகணும்னு சொல்கிறானே, ஏன் இப்போ ஆச்சாரியனாக வரணும்னு ஆசைப்படுறானோ இந்த குழந்தை. பல பேருக்கு ஆச்சாரியாளா வந்து நாம் ஆச்சாரியன் என்றதான ஜெகத் பிரபாவத்தோடு இருக்கணும்னு நினச்சிக்கிறானோ என்று பார்த்து நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னு சொல்கிற, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னு பிரதிஜை பண்ணி கொடு முதல்ல அப்படின்னாரு. ஆச்சாரியனாக வரணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்டார். இவர் சாதாரணமாக சன்னியாசிகள் என்ன பிரதிஜை பண்ணுவா, புத்திரேஷ்ணாயா தாரேஷ்ணாயா வித்தேஷ்ணாயா அப்படின்னு மூணு ஈஷ்ணாத்திரையும் சொல்கிறது. இது சன்னியாசி மந்திரம் இது. இன்னும் மேற்கொண்ட சில வார்த்தைகள்லாம் இருக்குது. இந்த இந்த வார்த்தையை சொல்லி சன்னியாசம் பண்ணிப்பா. இவர் என்ன சொன்னார், ஏதாவது எனக்கு புத்திரர்களை பற்றி அபிமானம் போச்சு, பத்னியை பற்றி அபிமானம் போச்சு, பணத்தை பற்றி அபிமானம் போச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் சன்னியாசி யாரேன்னு சொல்லி அவ்வளவு ஜலத்தில் நின்றுட்டு பிரதிஜை பண்ணுவா சன்னியாசிகள். இவர் அப்போ சொன்னார், நான் ஆச்சாரியன் ஆகணும்னு ஆசையினாலே வரல சுவாமி, எனக்கு அந்த அபிப்பிராயம்லாம் கிடையாது, புத்திரேஷனா தாரேஷனா வித்தேஷனாயோட சிஷ்யேஷனையும் பண்ணிடுறேன் விட்டுடுறேன் அப்படின்னவர். என்னை சிஷ்யாலையும் சேர்த்துக்க மாட்டேன்னு நான் இப்பயே சத்தியம் பண்ணுறேன், சந்யாசம்தான் வேணும் எனக்கு, ஏகாந்தமாக இருந்து கொண்டு ஆத்மாவானது பகவானோடே லயிச்சிருக்கிறதான இந்த ஸ்திதியைத்தான் நான் சன்னியாசி ஆசைப்படுறேன், எனக்கு வேறு எதுவும் ஆசை இல்லைன்னார் அவர். அவர் பயந்தே போயிட்டார். அவர் அச்சுவோ சரியா, நமக்கு ஆச்சாரியன் சொல்லியிருக்கார் இந்த குழந்தை பெரிய ஆச்சாரியனாக வருவான்னு, ஆனால் இந்த குழந்தை ஆச்சாரியனாக வரணும்னு ஆசைப்பட்டுன்னு சன்னியாசி ஆகிட போகிறானே அப்படின்றதுக்காக நாம் கேட்ட மொழி, அவன் ஆச்சாரியாக வரணும்னு தானே நமக்கும் ஆசை, அதனாலே அவர் சொன்னார். அப்பா அப்பா அப்படிலாம் பிரதிஜை பண்ணாதப்பா, நீ எல்லாரும் எல்லா சன்னியாசிகளையும் பிரதிஜை பண்ணுறா போலே, புத்திரேஷனா தாரேஷனா வித்தேஷனா பிரதிஜை மாத்திரம் பண்ணு, சிஷ்யேஷனா பிரதிஜை பண்ணிடாதப்பா என்று பாவம் இப்போ ஆச்சாரியன் பயந்துட்டார். சிஷ்யன் பிரார்த்தித்த வேகத்தில் ஆச்சாரியனே பயந்து போய் இவரை நிறுத்தினார். அப்புறம் சன்னியாசம் கொடுத்து விட்டார். அது சன்னியாசாசிரமத்தை வாங்கிட்டா அப்புறம்தான் இந்த சுவாமியுடைய சன்னியாச தர்மம்ன்றது என்னன்றத லோகம் பார்த்து பிரமிச்சு போயிடுச்சு. அந்த சன்னியாச தர்மம்ன்றது என்னன்றத அது பெரியாண்டவனை பார்த்து லோகம் பிரமிச்சுது. அது ரொம்ப சத்தியமான வார்த்தை. இதுக்கு முன்னாலேயும் எத்தனையோ சன்னியாசிகள் லோகம் பார்த்துருக்கு, ஆனால் பெரியாண்டவனை பெரியாண்டவனுடைய சன்னியாச தர்மத்தை பார்த்து பிரமிச்சு போச்சு லோகம். அது சுவாமி முதல்ல பெரியாண்டவன் சன்னியாசம் வாங்கிட்டதுக்கப்புறம் அவர் பண்ணின முதல்ல ரெண்டு சாதனை ரொம்ப முக்கியமான சாதனை இது. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் அது லோகத்துக்கு சாதனை இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ண சாதனை என்னதுன்னா, முதல்ல இந்த பசியை ஜெயிக்கணும். பசிப்படுத்துகிற பாது தானே யாருக்கும் லோகத்தில் நாலு திக்கிலையும் அலைய வைக்கிறது. முதல்ல இந்த பசியை ஜெயிக்கணும். அந்த பசியை ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த பசிக்கிறதுன்ற எண்ணத்தை உடணும். அது முதல்ல எப்படி சுவாமி சரீரம் பசிக்கிறது, அது என்ன பசின்றது நாம வரவழைக்கிறது தானே. இந்த தேசியம் சாதிச்சார் நமக்கு மூன்று காரியங்கள் இருக்கு, ஒன்று சுவாவ பிராப்தம், ஒன்று ராக பிராப்தம், ஒன்று சாஸ்திர பிராப்தம்னு. அது பசிக்கிறது அது சுவாவ பிராப்தம், அது அது ஒன்றும் பண்ண முடியாது, அது சரீரத்தினுடைய சுவாவம் அது. அதே சமயம் ராக பிராப்தம்ன்றது பசிச்சா சாப்பிடணும்னா அதில் இது சாப்பிடலாம் அது சாப்பிடலாம்னு ஆசைப்பட்டு சாப்பிட்றோம், பக்ஷணம் சாப்பிடலான்னு ஆசைப்பட்டு சாப்பிட்றோம், அது ராக பிராப்தம். சாப்பிட ஏதோ வயத்துக்கு சாப்பிட்றது அப்படிங்கிறது சுவாவ பிராப்தம், ஆனால் இது வேணும் அது வேணும்னு சூஸ் பண்ணி சாப்பிட்றதுன்றது ராக பிராப்தம். அதுலேயே இது இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது சாஸ்திர பிராப்தம். சாஸ்திரம் சொல்கிறது நமக்காக தெரியாது, சாஸ்திரம் சொல்கிறது ஆனால் சாப்பிடணும்னு நினைக்கிறது நமக்காக தெரியுது. அதுலேயே டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு நினைக்கிறது ஆசையினால், அதே சமயம் இது சாஸ்திரம் விளக்கியிருக்கு சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட அனுபவிச்சிருக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறது இப்படி. இதனால் தேசியன் பிரிச்சார். என்ன காரியமாக இருந்தாலும் அதில் சுவாவ பிராப்தம் ராக பிராப்தம் சாஸ்திர பிராப்தம்னு வரும். இது தேசிகன் சாதிக்கிற இப்போ சரீரம் இந்த பெரியாண்டவன் விஷயத்துல இவருக்கு இந்த பசியை ஜெயிக்கணும்னா எப்படி ஜெயிக்க முடியும்? இது ஸ்வபாவ பிராப்தமா செய்யுது, இது என்ன ராக பிராப்தமா சாஸ்திர பிராப்தமா, இது ஸ்வபாவ பிராப்தமா செய்ய எப்படி ஜெயிக்க முடியும்னா, அதுதான் சுவாமி அந்த உறுதியோட இருந்து ஜெயிச்சார். அவர் இந்த சின்ன வயசுல பசிக்கிற வயசு அது, ஏன்னா நல்ல வயசாகிடுத்து, 60-65 வயசு ஆகிடுத்து, ஒரு வேளை சாப்பிட்டாலே அதுக்கப்புறம் ஒரு நாள் பூரா பசிக்க மாட்டேன்றது அப்படின்ற வயசுல அவ சன்னியாசிகள் வருவது, அது அவளுடைய காலம், அது அவளுடைய நிட்டை, அவளுடையதான மற்ற ஏற்பாடுகளை பொறுத்தினது. ஆனால் இந்த சுவாமி அது 30 வயசு தான், 30 வயசு பூர்த்தி ஆகலை, அந்த சமயத்தில் சன்னியாசியாக வந்தால் பசிக்கிற வயசாச்சு. அது முதல்ல பசியை ஜெயிச்சார் சுவாமி. எப்படி ஜெயிச்சார்னா, அவர் அந்த தபஸ்னாலே ஜெயிச்சார், சதா பிராணாயாமத்தினாலே ஜெயிச்சார். சரீரத்துக்கு சக்தி கேட்கறது, பசின்றது எதனால் வருது, சரீர சக்தியை கேட்கறது, ஏற்கனவே சாப்பிட்ட ஆகாரத்தினுடையதான அந்த சக்தி கிடைச்சதே, அந்த சக்தியெல்லாம் அது பார்வையாக பார்த்து செலவழிஞ்சு போச்சு, காதால சப்தங்களாக கேட்டு செலவழிஞ்சு போச்சு, கை கால் அசக்கி அதனாலே அது செலவழிஞ்சு போச்சு, யோஜனை பண்ணி அதனாலே செலவழிஞ்சு போச்சு, எல்லாம் இதனாலே செலவழிஞ்சு போச்சு. இது சாப்பிட்றதுனாலே வருது, சாப்பிட்டா இந்த சக்தி எல்லாம் கிடைக்கிறது, இது சாப்பிடலைன்னா இந்த சக்தி கிடைக்க மாட்டேங்கிறது, அதனால தான் தலையை சுத்துறது ஒன்றும் புரியலைங்கிறோம், சாப்பிட்லன்னா கண் இருட்டின்னு வருது, காது இருட்டின்னு வருது, எல்லாம் நடக்க முடியல. சாப்பிட்டா அப்போ ஆகாரமானது என்ன சக்தியாகுது, பார்க்கறதுக்கு சக்தியாகுது, கேட்கறதுக்கு சக்தியாகுது, மனசு வேலை செய்யறதுக்கு சக்தியாகுது, கை காலை செய்யறதுக்கு சக்தியாகுது, இப்படி சக்தியை செலவழித்து அப்புறம் செலவழித்த உடனே திருப்பியும் அது அடுத்தது டிமாண்ட் பண்ணுறது, வேறு வழியில் பசிக்கிறது, இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அதனாலே சாப்பிட்டா அப்படின்னு சுவாமி முதல்ல பசியை ஜெயிச்சார். எப்படின்னா தபஸ்னாலே ஜெயிச்சார், அந்த சின்ன வயசுல தபஸ்னாலே ஜெயிச்சார். என்னன்னா அனாவசிய தரிசனம் கிடையாது, அனாவசிய ஸ்ரவணம் கிடையாது, யோகி போல பிராணாயாமத்தை பண்ணி கொண்டு எல்லா இந்திரியங்களை நிரோதம் பண்ணிண்டு எல்லாத்தையும் அடைக்கிண்டு, அதனாலே ஆகாரத்தினாலே என்ன சக்தி வந்து செலவழிஞ்சு வீணா செலவழிஞ்சு திருப்பி ஆகாரம் கேட்குமோ அந்த தொல்லையை முதல்ல ஜெயிச்சார். பெரியாண்டவனுடைய சரித்திரத்தில் அவர் 55 வருஷம் எழுதியிருந்தார், 54 சாதுர்மாசியம் ஆச்சு அவருக்கு. அத்தனை வருஷத்துலேயும் அவருடைய ஆகாரத்தை பற்றி சொல்லச்ச ஒரே ஒரு வேளை தான், அந்த ஒரு வேளையும் எல்லா நாளும் கிடையாது, ஒரே ஒரு வேளை பிக்ஷை எடுப்பார், அந்த பிக்ஷையும் தான் 8 கவளம்தான் வாங்கிட்டு வருவார். அந்த 8 கவளத்தையும் காஞ்சி ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப வசந்த ரொம்ப அனுஷ்டாத்தாக்களாக இருந்து வைஸ்வதேவம் பண்ணிட்டு இருக்கிற பரிசுத்தமான ஆச்சாரியனிடத்துல அன்வயிச்சவாளாக இருந்து அவளிடத்துல தான் போய் பிக்ஷை வாங்கிட்டு வருவார். அந்த பிக்ஷையையும் கூட அது அவ ஆத்துல பெருமாளுக்கு சமர்ப்பிக்கச்சு நெய் சேர்த்துருப்பா, அந்த நெய் கூட வேண்டாம் இந்த சரீரத்துக்கு, அது நெய் உள்ள போச்சுன்னா அது கொழுப்பு, கொழுப்புக்கு உண்டானதான காரியம் யோஜனை வேண்டாம் இது, அதை அப்படியே எடுத்துன்னு வந்து கொள்ளிடத்துல அலசி எடுத்துட்டு அந்த பிரசாதத்துல துளசியை சேர்த்து அந்த துளசியை தான் அந்த துளசியோடே சேர்ந்து அந்த பிரசாதத்தை 8 கவளம் சுவீகரிச்சு பாராம். சாஸ்திரத்துல சன்னியாசிக்கு 8 கவளம் சொல்லியிருக்கு, கிரகஸ்தாளுக்கு 32 கவளம் சொல்லியிருக்கு, பிரம்மச்சாரிக்கு எதையேட்டம் பிரம்மச்சாரினாம்னு சொல்லியிருக்கு. ஆனால் இருந்தாலும் எந்த கிரகத்தாலும் 32 கவளத்தோடு நிறுத்துறது இல்லை, குறவாகவும் சாப்பிடுவா அதிகமாகவும் சாப்பிடுவா. சன்னியாசிக்கு 8 கவளம் சொல்லியிருக்கு, சன்னியாசிக்கு 8 கவளம் தான் சொல்லியிருக்கு சாஸ்திரம். சாஸ்திரம் என்ன தப்பாவை சொல்லும், பிராணம் போகிற மாதிரியாக சொல்லும், அதுக்கு சரியாகத்தான் சொல்லும், அது சொல்கிறத பண்ணால் நமக்கு எல்லாம் நன்மை தான் என்று அந்த எட்டு கவளம் சாதம், அந்த சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு துளசி, அவ்வளோதான். இப்படியே அந்த சுவாமி எப்படி தான் இருந்தாரோ, நான் நம்முடைய ஆசிரமத்தை பற்றி சில பேர் நெட்டில் போடுறா, அதில் எங்கேயோ பார்த்தேன் நான், இங்கிலீஷில் என்ன போட்டிருந்தது, பெரியாண்டவன் அவர் பிக்ஷை எடுத்துன்னு வந்து அதை ரைஸாக எடுத்துகிட்டு வருவார்னு போட்டார். ரைஸ்னால் தளிகை பண்ணதுக்கும் ரைஸுன்னு தான் பேர், தளிகை பண்ணாததுக்கும் ரைஸுன்னு தான் பேர், அது ரைஸாக எடுத்துட்டு வருவார், அதை வந்து எடுத்துக்கொண்டு போய் காவேரியில் அலம்பிட்டு தளிகை பண்ணி சாப்பிடுவார் அப்படின்னு எழுதியிருக்கா. அது தப்பு, சரியாண்டவன் தளிகை பண்ணி எழுதினார்னு சொல்லக்கூடாது. யாராவது சில பேர் அதை படிச்சிருப்பாள், அதை படிச்சிருந்தா அந்த மாதிரி நினச்சிக்காதுங்கன்றதுக்காக சொல்கிறேன். அவர் தளிக பண்ணி ரைஸ வாங்கிட்டு போய் தளிக பண்ணி சாப்பிடுவார் ஏகாந்தமானு. அந்த மாதிரி சன்னியாசி தளிக பண்றதுலாம் கிடையாது. சன்னியாசி பிக்ஷை எடுத்து தான் வாங்கி அந்த பிக்ஷைய பக்குவமான அன்னத்தை தான் பிக்ஷை எடுத்துக்கணும், பற்பான எண்ணத்தை தான் சுவீகரிக்கணும். தனக்கு கிடைச்ச அன்னம் அதுவே சுத்தமாகத்தான் கிடைச்சிருக்கு அப்படின்ற நினைப்போட அந்த அன்னத்தை கிரகிச்சுட்டு போகணும். ஏற்கனவே சன்னியாசியானவர் ஓரளவு நல்ல ஆங்கிள தான் எடுத்துப்பார். ஆனால் இருந்தாலும் யார் இடத்துலையும் 100% கேரண்டின்லாம் சொல்ல முடியாது. எங்கும் தோஷம் இருக்கும், அதனால தோஷம் இல்லைன்னுலாம் யாரும் சர்டிஃபை பண்ணிட முடியாது. சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு, அந்த சன்னியாசி தனக்கு கிடைக்கிற அன்னத்தை சுத்தமான அன்னம்தான் என்று பாவிச்சுண்டு அந்த அன்னத்தை திருப்பியும் தன்னுடைய பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு ஆராதனம் பண்ணிட்டு என் சுவாமி இது ஏற்கனவே அவாத்துல ஆராதனை பண்ணி தானே பிக்ஷைக்குன்னு ஒதுக்கி வச்சு அந்த அந்த பிக்ஷ அன்னத்தை தானே போட்டிருப்பா, ஆராதனை பண்ணதையே திருப்பியும் ஆராதனை பண்ணுவாளா? நன்னா பண்ணுவா. தனக்கு பிரசாதம் கிடைச்ச போது அந்த பிரசாதம் நம்முடைய பெருமாளுடைய திருவாராதனத்துக்கு கிடைச்சிருக்கு என்று சன்னியாசியானவர் திருப்பியும் தன்னுடையதான பிக்ஷா அன்னத்தை ஆராதனை பண்ணி சமர்ப்பிக்கணும் சமர்ப்பிச்சார். சமர்ப்பிச்சுட்டு அந்த 8 கவளம்தான் சாப்பிடுவார். அதுவும் சில நாள் பிக்ஷைக்கும் போக மாட்டார். அதுவும் கேட்கவா வேண்டாம், அவளுக்குலாம் ஏகாதசி வந்துருச்சுன்னா சந்தோஷம் வந்துடும். ஆஹா, இன்னைக்கு சாப்பிட வேண்டான்னு ஒரு சந்தோஷம். மற்றவாளாக இருந்தால் ஐயோ ஏகாதசி ஆச்சே, இன்னைக்கு சாதம் சாப்பிட முடியாதே, இன்னைக்கு வேற ஏதாவது நல்ல பலகாரமாக மற்ற நாள்லாம் கிடைக்காத நல்ல பலகாரமாக பண்ணி சாப்பிடலாமேன்னு மற்றவாள்லாம் நினைப்பா. ஆனால் ஏகாதசி அனுஷ்டானம் பண்ணுறவா ஏகாதசி வந்துடுத்தானே சந்தோஷம் அவளுக்கு. ஆ, இன்னைக்கு ஏகாதசி வந்துடுத்து சாப்பிட்ற பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிப்பா. அதே போல் சிரவணத்வாதசி வந்தால் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிப்பா. சுவாமி அதுவான ஆகாரத்தை பரித்தியாகம் பண்ணி யதாசக்தி அந்த பகவத் தியானம், அதிலும் விசேஷமாக அந்த பிராணாயாமம், எல்லாத்தையும் விட இன்னும் ரொம்ப விசேஷமானது இதுதான் ரொம்ப முக்கியம். திருவட்டாட்சரத்தில் ஜபசித்தி, அதுதான் பெரியாண்டவனிடத்துல பெரிய சாதனை. முன்னையே சொன்ன 2 சாதனை பண்ணினார்ன்னு, ஒரு சாதனை பசியை ஜெயிச்சார். எப்படி ஜெயிச்சார்னா, மனசு அலைய விடாமல் அனாவசியமாக கண்ணை திறந்து பார்த்துட்டு காதை அலைய விட்டுண்டு இல்லாமல் எல்லாத்தையும் நிரோதம் பண்ணி உத்தமமான பிராணாயாமத்தினாலே சரீரத்துக்கு சக்தியை சேர்த்து எல்லாம் பெரிய தபஸ்விகளுடைய அனுஷ்டானம். அப்படியாகும் சக்தியை சேர்த்து வச்சுண்டு அதனாலே கிடைச்சதான சக்தியை பகவத் தியானத்திலேயே செலவழிச்சுண்டு அப்படிதான் இருக்கும்போது அதிக திருவிஷ்டாட்சர ஜபமாக ஆவருத்தியாக இருந்து சதா திருவிஷ்டாட்சரத்திலே நிட்ட. அதனால் தேசியம் சாதிச்சார் பாருங்க. அஷ்டாட்சர நிஷ்டையினாலே சாதிக்க முடியாததான சாதனைகள் எதுவும் இல்லைன்னு, எட்டுமாமூர்த்தி எண்கண்ணன் எண்டிக்கெட்டரை என் பிரகிருதி எட்டுமாவரைகளின் என் குணத்தோன் எட்டணும் என் குணம் அதியோர்க்கு எட்டுமாமலர் எண்சித்தி எண்பத்தி எட்டு யோகாங்கம் என் செல்வம் எட்டுமா குணம் எட்டெட்டனுங்கலைகள் எட்டினத மேலதுவும் எட்டினமேன்னு எழுந்து சாதிச்சா போல பெரிய அஷ்டாட்சர நிஷ்டையோட அஷ்டாட்சரத்திலே பெரிய சித்தர் ஆயிட்டார் சுவாமி. இதுதான் சுவாமியினுடைய பெரிய சாதனை. இது அதனால் தபஸ்வியாயிருந்து அஷ்டாட்சர நிஷ்டையோட எழுந்தருள் இருந்து எந்த விதமான லோகத்தோட எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் அப்போ பரிசுத்த ஆத்மாவாய் பெரியாண்டவன் எழுந்தருள் இருந்தார். இப்படி நெடுங்காலம் எழுந்தருள் இருந்தார். அதான் அங்கே ரொம்ப விசேஷம். அவர் திருப்பியும் ஆச்சாரியகம் ஆரம்பித்தது இப்படி பலகாலம் எழுந்தருள் இருந்தா விட்டு. அதை அடுத்த வாரம் சொல்கிறேன். கவிதா கீரிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.
அடியன்,
ஹலோ ஸ்ரீராம்.
அடியன் தான் அடியன் ஒரு இது இதாயிடுச்சு, அது வயர் பட்டுட்டு அடியன், அவ்வளவுதான், அதனால தான் கட் ஆயிடுச்சு.
அது அப்படிதான் போடும், அதனால டெக்னிக்கல் வி ஆர் டிபெண்டன்ட் ஆன் டெக்னிக்கல்.
ஆமா, இது வந்து மேன்மேட் டெக்னிக்கல், இது நாங்க நாமளே பண்ணது இது.
எனக்கு ஒன்னும் ஐயோ கட்டாருதே நடுவுல அபச்சாரமோ நினைக்கிறேன், அப்படிலாம் நினைக்காது. நம்ம வந்து யந்திரத்தை நம்பி இருக்கோம், யந்திரம் ஏதானா தந்திரம் பண்ணித்தானே, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது.
அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கு.
சரி, ஆட்டம்
பாக்கியம் பாக்கியம் அடியே.